எங்கள் மத்தியிலே எழுந்தள்ளிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்குரிய மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆயுள் முடியும் வரை உங்களுடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி உடைய கற்பனையின்படி வாழ்ந்து உன் சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்கள். நாங்கள் மன்றாடுகிறோம். அன்றுவரே எல்லாவற்றை பார்க்கலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவன் வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீ சொன்ன உடைய வசனத்தின்படியே உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே. எங்களை கட்டுங்க, எங்களை திருத்துங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மறுபடுத்துங்க என்று மன்றாடுகிறோம். ஆவியானவரே, மனுபாடத்திலுக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே ஆமே ஆமே. தா உட்காரோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த மத்தியிலே நாட்டும். இந்த நாளிலே இந்த மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யவும், கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகுத்து வகுத்து போதிக்கவும், இலங்கையிலே கொழும்புலே கிங்ஸ் சபையின் சிறிய பாஸ்டர் பாஸ்டர் ராஜ்மோகன் அவரை ஐயாவுக்கு நம்ம மத்தியில் வந்திருக்காரு. நடப்பு ஏற்கனவே 3 தடவைகள் நம்மத்தில் வந்திருக்காரு. சோ போற வெள்ளிக்கிழமை டோன்பில்லே நடந்த பைபிள் ஸ்டடியிலே அவர் பைபிள் ஸ்டடி தான் அது தேவைக்கு முன்பாக பிராங்க சொல்லணும் சொன்னால் அது மிகவும் பரிவர்த்தனமுள்ளதாகவும் கட்டுக்கொண்டதும் கூடியதாகவும் இருந்தது. அவருடைய லாபத்துக்கு அவங்க உண்டாகட்டும். இன்றைய காலையிலே அவர் கேள்வி சபையில போய் தேவனுடைய வசனத்தை கொடுத்தாரு. இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கார். அன்னுடைய வசனத்தை போதிக்க நான் உறுதியாக நம்புகிறேன், உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு தேவன் பேசுவார். எத்தனை நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலேலூயா சொல்லுங்க. அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. ஒரு வார்த்தை போதும் நம்முடைய ஆத்துமை ஆண்டவர் ஒழிப்பிக்க. ஆகவே திறந்த இருதயத்தோடு இருப்போம், தெளிந்த புத்தியோடு தேவனுடைய வசனத்தை கேட்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய திராளிலே பேசுவார், நம்மை நடத்துவார், நம்மை கட்டுவார். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். உங்கள் சார்பில் அறிவார போது நண்பர்கள் கூட வரவேற்க விரும்புகிறேன். என்னோட கரைகளை தட்டி உற்சாகம் பிளீஸ் கம்ஃபர்ட்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான்
வாழ்த்துகிறேன்.
இந்த மாலை நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
Bin sehr froh und glücklich an diesem Nachmittag mit euch das Wort Gottes zu teilen und euch hier anzutreffen.
நான் நேரடியாக வசனத்துக்கு செல்ல விரும்புகிறேன்.
Ich möchte geradewegs auf das Wort übergehen.
யோவான் எழுதிய சுவிசேஷம்.
Das Buch Johannes
1 அதிகாரம்
Kapitel 1
12 13 வசனங்களை சத்தமாக தெளிவாக மற்றவர்கள் கேட்கக்கூடியதாக ஒருவர் வாசியுங்கள்.
Vers 12 und 13 wir lesen, lass uns laut und deutlich lesen, so dass die anderen es auch verstehen.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ.
கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நான் மெதுவா போவோம். ஒவ்வொரு வசனமா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். யாருடைய நாமத்தின் மேல்? இயேசுவின் நாமத்தின் மேல். இயேசு என்கிற பெயரின் மேல் விசுவாசம் வைத்து
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ.
விசுவாசம் வைத்தால் மட்டும் போதாது, அவரை தங்கள் வாழ்க்கையிலே இருதயத்திலே சரீரத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும்
அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் இயேசு என்கிற பெயரின் மேல், இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை ரட்சிப்பார் என்கிற விசுவாசத்தோடு இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அதிகாரம் உண்டு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்.
ஆமென்.
இந்த அனுபவத்துக்குள் வந்தவங்க தயவுசெய்து கையை உயர்த்துங்க பாப்போம். வெரி குட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாங்கள் யார்?
Vers 12 sagt ihr, wie viele ihn aber aufnahmen, denen gab er Macht, Gottes Kinder zu werden, denen, die an seinen Namen glauben, die nicht aus dem Blut, noch aus dem Willen des Fleisches, noch aus dem Willen eines Mannes, sondern von Gott geboren sind. Das heißt, wer alles Kinder Gottes ist, beziehungsweise den Glauben an Jesus Christus hat, den hat Gott die Macht gegeben, oder denen hat Gott die Macht gegeben, seine Kinder zu sein. Also wer alles an Jesus glaubt, der hat die Macht von Gott erlangt, sein Kind zu sein.
நாங்கள் யார்?
Wer sind wir?
தேவனுடைய பிள்ளைகள்.
Wir sind Kinder Gottes.
இப்பொழுது 13வது வசனத்தை பாருங்கள்.
Lasst uns Vers 13 lesen.
அவர்கள் அதாவது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்கள்
ரத்தத்தினாலாவது
மாம்ச சித்தத்தினாலாவது
புருஷனுடைய
சித்தத்தினாலாவது
பிறவாமல்
பிறவாமல்
தேவனாலே பிறந்தவர்கள்
தேவனாலே பிறந்தவர்கள் ஆமென்
ஆமென்
Sie wurden es weder aufgrund ihrer Abstammung noch durch menschliches Wohlen noch durch den Entschluss eines Mannes. Sie sind aus Gott geboren worden.
உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது
wenn ein Kind geboren wird
தாயும் தகப்பனும் இணையும் பொழுது அந்த இரத்தத்தினாலே பிறக்கிறது
wenn ein Frau und ein Mann sich zusammenkommen wird das Kind geboren
ஆனால் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள்
aber diejenigen die Jesus Christus glauben
அந்த விதமான இரத்தத்தினாலோ
die werden weder aus Blut
அந்த விதமான புருஷனுடைய சித்தத்தினாலோ
weder aus dem Willen eines Mannes geboren
மாம்ச சித்தத்தினாலோ
oder weder aus dem fleischlichen Willen geboren
அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள்
denn die sind alle durch Jesus Christus geboren durch Gott geboren
ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மறுபிறப்படைந்த ஒவ்வொருவரும் நீங்கள் உலகத்திலே தாய் தந்தைக்கு பிறந்த பிறப்பல்ல நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் ஆமென்
alle von euch die bekehrt worden sind und Christen sind ihr seid nicht durch diese herkömmliche Art des Fleisches geboren sondern ihr seid durch Jesus Christus durch Gott geboren
ரட்சிக்கப்பட்ட நாங்கள் முதலாவது பிறப்பு தாய் தகப்பனுக்கு பிறந்தோம் இரண்டாவது பிறப்பு தேவனாலே நாம் பிறந்திருக்கிறோம்
wir die bekehrten christen wir sind als erstes geboren worden durch das fleisch und zwar durch unsere eltern und unsere zweite geburt hatten wir durch gott
இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த உதாரணத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும்
jetzt müsst ihr auf das beispiel achten
இது உதாரணமும் உண்மை சம்பவமும்
das ist ein beispiel und zugleich auch etwas nach einer wahren begebenheit
passiert நான் திரைப்படம் பார்ப்பதில்லை
so ich gucke keine filme
ஆனா இந்த உதாரணத்தை கேளுங்கள்
aber hört dieses beispiel
ஒரு நடிகனும் ஒரு நடிகையும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து கொண்டு வந்தார்
so ein schauspieler und eine schauspielerin die haben jetzt fortlaufend filme zusammen gedreht
அந்த திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடியது
und diese filme die waren sehr erfolgreich
அந்த ஜோடி நல்ல வரவேற்பும் கிடைத்தது
und dieses paar diese schauspielerinnen und schauspieler die hatten sehr gute reputation bei dem volk
திடீரென்று அந்த நடிகை கர்ப்பவதி ஆகிவிட்டார்
und plötzlich war die schauspielerin schwanger
நிருபர்கள் எல்லாரும் அவருடைய வீட்ல போய் எப்படி கர்ப்பவதியானீங்க யார் இதுக்கு அப்பா என்று கேட்டார்
alle die verwandten und freunde die sind dann zu ihr hingegangen haben sie besucht und gefragt wie sind sie schwanger geworden wer ist der vater
அந்த நடிகை சொன்னால் என்னோடு தொடர்ந்து நடித்தாரே ஒருவர் ஜோடியாக அவர்தான் இந்த குழந்தைக்கு அப்பா என்று சொன்னார்
und die Schauspielerin sagte derjenige der mit mir zusammen fortlaufend ein paar filme gedreht hatte ist der vater
உடனே நிருபர்கள் எல்லாம் நடிகனுடைய வீட்டுக்கு போனார்கள்
und alle die sie besucht hatten die gingen jetzt schnell zu dem Schauspieler
அந்த குழந்தையின் அப்பாவா என்று கேட்டார்
und fragen den Schauspieler ey du bist doch der vater
அந்த நடிகன் மறுதளித்து விட்டார்
und dieser Schauspieler sagte nee
நான் அப்பாவே இல்லை அந்த நடிகை பொய் சொல்கிறார்
nee ich bin nicht der vater und hat es abgelehnt und diese Schauspielerin lügt sagte er
குழந்தை பிறந்தது
und das kind wurde geboren
அந்த பெண் போலீசில் புகார் செய்தார்
und sie diese Schauspielerin zeigte den Schauspieler an
குழந்தையின் ரத்தத்தை பரிசோதிக்கும்படி சொன்னார்
sie hat angefordert das blut zu untersuchen
den hat sie செய்யும்படி சொன்னார்
sie hat gesagt diese blutuntersuchung
போலீசாரின் புகாரை ஏற்றுக்கொண்டு மரபணு செய்த பொழுது அந்த குழந்தையின் ரத்தமும் அந்த நடிகனுடைய ரத்தமும் ஒன்றாக இருந்ததினால் அந்த நடிகனுக்கு பிறந்தவன் என்று தீர்ப்பு கிடைத்தது
so als die polizei diese test untersucht also beziehungsweise diese test machte übereinstimmte diese blutuntersuchung mit dem des vaters und des kindes und das wurde halt bestätigt dass er der vater
ist யாருக்கு பிறந்தவர்கள் என்பதை உங்களுக்குள் ஓடுகிற ரத்தம் காண்பிக்கும்
so wer ihr seid wer euer vater ist das zeigt euer blut
நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பிறந்திருந்தால் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கும்
wenn ihr Jesus Christus geboren seid dann seid ihr Kinder Gottes
இன்று நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிறந்திருக்கிறீர்களா
wenn ihr Kinder Gottes seid seid ihr durch das Blut Jesus Christus wiedergeboren
நீங்கள் யாருக்கு பிறந்திருக்கிறீர்கள்
für wen seid ihr geboren worden
உலக பிரகாரமாய் பார்த்தால் யாராவது நான் இலங்கையில் நடக்கிற காரியத்தை சொல்கிறேன் யாராவது குழப்படி செய்தால் தேவையில்லாத துரு செய்கைகள் செய்தால் சில பேர் இயேசு அடே நீ மனுஷனுக்கு பிறந்தியா பிசாசுக்கு பிறந்தியா
ich sage jetzt auf einer weltlichen Anschauung wenn ein Kind zum Beispiel sehr schlimm ist dann fragen wir vielleicht oder sagen wir zu dem Kind vielleicht mal für wen bist du geboren worden für einen Menschen oder für ein Tier
சில பேர் பிழையான காரியங்களை செய்யும் பொழுது மற்றவர்கள் இயேசுவார்கள் அடே நீ மனுஷனுக்கு பிறந்தியா இல்லாட்டி பிசாசுக்கு பிறந்தியா?
Manche sagen sogar, bist du für einen Menschen geboren oder bist du für den Teufel geboren?
இன்றைக்கு நீங்கள் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்கள் யாருக்கு பிறந்தவர்?
Heute möchte ich euch diese Frage stellen, für wen seid ihr geboren worden?
இப்ப பைபிள்ல ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
Lasst uns einen Vers lesen in der Bibel.
யோவான் 8 அதிகாரம்
Johannes Kapitel 8
44வது வசனம்.
Vers 44.
வாசிங்க.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள்.
உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள்.
உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள்.
அவன் ஆதி முதல்
Ihr stammt vom Teufel, der ist euer Vater, und was euer Vater wünscht, das führt ihr bereitwillig aus.
இயேசு தான் வாழ்ந்த காலத்திலே பிசாசினால் பிறந்தவர்கள், பிசாசினால் உண்டானவர்கள் என்று ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறார்.
So als Jesus lebte, zeigte ein paar also eine Gruppe von Menschen an, ihr seid durch den Teufel geboren.
நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள்.
Ihr seid durch den Teufel geboren.
1 யோவான் 3 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது.
1 Johannes Kapitel 3 Vers 12.
பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயின் பொல்லாங்கனால் உண்டானவர்.
So der Kain, der wurde durch das Böse geboren oder durch den Teufel geboren. Deswegen sagt Jesus an der Stelle oder sagt dieser Vers an der Stelle, wir sollen nicht so wie Kain sein.
பிசாசுக்கு இன்னொரு பெயர் பொல்லாங்கன்.
Der Teufel hat noch einen Namen, das ist der Böse.
இப்ப கவனித்து பாருங்க, ஒரு பக்கத்திலே பிசாசினால் உண்டானவர்கள், பொல்லாங்கட்டினால் உண்டானவர்கள் ஒரு பக்கத்தில் நிற்கிறார்கள்.
So die eine Seite, da sind Menschen, die durch den Teufel geboren sind oder durch das Böse geboren sind.
இன்னொரு பக்கத்திலே நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் பிறந்தவர்கள் இன்னொரு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறோம்.
So auf der anderen Seite sind wir, die durch Jesus Christus geboren sind beziehungsweise durch sein Blut.
இயேசுவின் ரத்தத்தினால் தேவனால் பிறந்த நம்மை இந்த உலகத்தின் ஜனங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
So die Welt, die schaut gerade auf diese Menschen von Gruppe, die durch Jesus Christus, durch sein Blut geboren worden sind.
நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்றால், இயேசுவின் ரத்தத்தினால் பிறந்தவர்கள் என்றால், இப்பொழுது நான் 7 அச்சடையாளங்களை காண்பிக்க போகிறேன். அந்த அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரமே நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கு பிறந்தவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் பிறந்தவர்கள். நான் சொல்லுகிற அடையாளங்கள் உங்களுக்குள் இல்லாவிட்டால் தயவு செய்து இன்று மனம் திரும்பி பாவரிக்கை செய்து அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்குள் நீங்கள் பிறக்க வேண்டும்.
So ich möchte euch heute 7 Eigenschaften nennen, die Christen, die durch Jesus Christus sein Blut geboren sind, haben müssen. Und wenn ihr eines dieser Eigenschaften nicht haben solltet, dann prüft euch bitte heute und bekehrt euch dazu.
Number 1, முதலாவது இருக்க வேண்டிய அச்சடையாளம் 1 யோவான் 2 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1 யோவான் Kapitel 2, Vers 29, da finden wir die erste Eigenschaft.
Was sind 2:29? Und Johannes.
1. Johannes 2, 29.
அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறோம்.
Ihr wisst ja, dass er, der Sohn Gottes, der Gerechten nie etwas Ungerechtes getan hat und sich in allem nach Gottes Willen richtet. Dann könnt ihr aber auch sicher sein, dass jeder, der wie er das Rechte tut, aus Gott geboren ist.
முதலாவது அச்சடையாளம் என்னவென்றால்,
the first eigenschaft is,
நல்லா கவனிங்க,
achte genau,
தேவன் அன்புள்ளவர்,
Gottes Liebe,
இரக்கமுள்ளவர்,
er hat Gnade,
கிருபையுள்ளவர்,
மன்னிக்கிறவர், forgives uns.
அதே நேரத்தில் அவர் நீதியுள்ள தேவன்.
Zugleich ist er auch ein Gerechter.
அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருப்பதினால்,
da ihr wisst, dass Gott gerecht ist,
நீதியான காரியங்களை செய்கிற எவனும் அவரில் தேவனுக்குள் பிறந்திருக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம்.
Daher wer recht tut, der ist durch Gott geboren, das sagt die Bibel.
ஆகவே நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்க வேண்டிய முதல் அச்சடையாளம், இந்த உலகத்திலே நீதியின் பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும்.
So daher, wenn ihr durch Gott geboren seid, dann ist die erste Eigenschaft, die ihr in eurem Leben haben solltet, ist, ihr müsst gerecht sein in der Welt.
இயேசுவும் இதை குறித்து போதித்திருக்கிறார்.
Auch Jesus hat darüber gepredigt.
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
So selig sind diejenigen, die gerecht sind, denn sie werden Zufriedenheit erlangen.
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
Wer aufgrund der Gerechtigkeit leidet, der ist selig, denn das Himmelreich gehört denen, sagt die Bibel.
மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்.
So die Bibel sagt noch mal folgendes: Zuerst sucht das Himmelreich und seine Gerechtigkeit.
ஆகவே நம்முடைய தேவன் நீதிபரராய் இருக்கிறது போல நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் நீதியுள்ளவர்களாய் நடந்தால்தான் இந்த உலகத்துக்கு நாம் காண்பிக்கிற முதலாவது அச்சடையாளம் நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள்.
So weil Gott halt gerecht ist, müssen wir auch in unserem täglichen Leben gerecht sein, und das ist die erste Eigenschaft, die wir haben sollten, und das ist die erste Eigenschaft, woran die Welt uns erkennt, dass wir durch Gott und Jesus geboren sind.
இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன்.
Ich möchte euch noch einen Vers zeigen.
1. Johannes 3. அதிகாரம் 7. வசனம் சொல்லுகிறது.
1. Johannes Kapitel 3 Vers 7.
பிள்ளைகளே, ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள்.
Kinder, lasst euch von niemandem verführen.
நீதியை செய்கிறவன்
wer recht tut,
அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய்
இருக்கின்றார்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே நீதியின் பிள்ளைகளாக நாம் நடக்கின்றோமா?
Die Frage ist, handeln wir denn in unserem täglichen Leben als Kinder Gottes wirklich gerecht? Die Gerechtigkeit in unserem Leben?
இப்ப நான் சொல்லுகிற சில உதாரணங்கள்
சொன்னாதான்
ஒரு பஸ் கண்டக்டர் தஞ்சாவூரில் இருந்து நாகர்கோயிலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி
வந்துவிட்டார். அவர்
ஒரு ரட்சிக்கப்பட்ட பஸ் கண்டக்டர்.
சோ ஏஸ் ஐ ஷாஃப்னா இன் பஸ்,
அவர் தஞ்சாவூரில் இருந்து நாகர்கோயிலுக்கு டிரான்ஸ்பர் ஆகின பிறகு அவருக்கு அந்த நாகர்கோயில எந்த சர்ச்சுக்கு போறதுன்னு தெரியாது.
So und dieser Busschaffner, der ein bekehrter Christ, der wurde von Nagarkoil nach Tanjore transferiert und er wusste jetzt nicht in welche Gemeinde er gehen sollte.
அப்ப மற்ற கண்டக்டர்களிடம் அந்த பஸ் டிப்போல கேக்குறாரு, இங்க ஏதாவது சர்ச்சுகள் இருக்கா? நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், ஒரு சர்ச்சுக்கு போகவே.
Und dieser Buskontrolleur oder der Schaffner, der fragte seine Kollegen, Arbeitskollegen, gibt es denn irgendwo eine Gemeinde, wo ich zur Kirche gehen kann?
அப்ப மற்ற கண்டக்டர்கள் சொன்னார்கள், அங்க ஒரு சர்ச்சு இருக்கு, இங்க ஒரு சர்ச்சு இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே, இப்பதான் காலான் மாதிரி எக்கச்சக்கமான சர்ச் இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்குன்றாங்க. இவருக்கு விளங்க இல்ல, இவர் புதுசா ஒரு நல்ல சர்ச்சுக்கு போகணும்னு இவர் தீர்மானிச்சார்.
So unsere Arbeitskollegen, sie sagten, da ist eine Kirche, hier ist eine Kirche und da sind zahlreiche Gemeinden.
ஒரு இன்னொரு கண்டக்டர் சொன்னார், இங்க ஒரு சர்ச் இருக்கு, இங்க ஒரு சர்ச் இருக்கு.
So der Busschaffner fragte, aber wo ist eine gute Kirche? Und daraufhin sagte ein Arbeitskollege, es gibt eine Kirche.
நிறைய ஜனங்கள் அதுக்கு போறாங்க.
Viele Leute gehen in diese Kirche.
ஒரு young pastor தான் அந்த சர்ச்சை நடத்துறாரு.
Und ein junger pastor, der leitet diese Gemeinde.
அவர் காலையிலே சுறுசுறுப்பா சர்ச்சுக்கு வருவாரு, சர்ச்சில் இருப்பாரு, ஜெபிப்பாரு, ஜனங்கள் எல்லாம் போவாங்க, ராத்திரி தான் அவர் வீட்டுக்கு போவார்.
So er ist sehr eifrig, der ist immer sehr früh in der Gemeinde und geht sogar als letzter aus der Gemeinde raus.
இந்த கண்டக்டர் அந்த சர்ச் இடத்தை அறிந்து கொண்டார்.
Und dieser Busschaffner, der wusste jetzt, wo diese Gemeinde
war. இவர் பணி செய்கிற அந்த பஸ் அந்த சர்ச்சுக்கு முன்னால தான் போறது வர்றது மாதிரி.
Und diese Buslinie, wo er halt als Busschaffner arbeitet, diese Buslinie, die fährt auch stetig an dieser Gemeinde immer vorbei. Und auch in diesem Bus saß dieser Pastor der besagten Gemeinde. So, an dieser besagten Gemeinde steigt der Pastor aus und steigt auch wieder ein. Mit dieser Buslinie fährt er immer
hin und her.
Und dieses Beispiel ist vor allem für die bekehrten Christen.
So,
eines Tages gab der Pastor 10 Rupees und fragte nach einem Ticket.
Ticket in Vilay 8 Rupees.
Das Ticket kostet aber 8 Rupees.
அப்ப நான் 2 ரூபாய் மிகுதியாக கொடுக்க வேண்டும்.
Das heißt, er kriegt jetzt 2 Rupees wieder zurück.
ஆனால் கண்டக்டர் 4 ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டார்.
Aber der Busschaffner gab ihm 4 Rupees zurück.
நீங்க கடையில சாமான் வாங்குற நேரம் எக்ஸ்ட்ராவா தப்பி தவறி காசு கூட கையில எக்ஸ்ட்ரா வந்த உடனே நீங்க அல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுவீங்களா? நீங்க எப்படி நீதியின் பிள்ளைகளா கிரியேட் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க.
So wenn ihr zum Beispiel einkaufen geht und zu viel Wechselgeld von dem Kassierer bekommt, würdet ihr sagen, Halleluja, Gott hat mich gesegnet, oder würdet ihr gerecht handeln?
கடைக்காரன் தவறி கூட கொடுத்துட்டா அதுக்கும் அல்லேலூயா சொல்ற விசுவாசிகள் இருக்கிறார்.
So es gibt auch bekehrte Christen, die sagen, wenn die zu viel Wechselgeld bekommen, Halleluja.
இந்த பாஸ்டர் பார்த்தா கூட 2 ரூபாய் கையில வந்துச்சு.
Dieser Pastor hat gesehen in dieser,
also எப்படியாவது அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அவர் உஷாராக இருந்தார்.
Dieser Pastor hatte jetzt 4 Rupees Wechselgeld bekommen und er war jetzt eifrig, dieses Wechselgeld, was er zu viel bekommen hatte, zurückzugeben.
உங்களுக்கு தெரியும், இந்திய பஸ்ல சரியான crowd, கண்டக்டர் முன்னுக்கு போயிட்டார். இவர் ட்ரை பண்ணி பார்க்கறார், அந்த 2 ரூபீஸ் கொடுக்க முடியாது.
So in Indien sind die Busse eigentlich sehr voll und der Busschaffner war schon relativ weit vorne im Bus und er konnte es nicht mehr zu ihm schaffen.
Was war der Church Munugan endete?
Und der Bus steht jetzt vor der Gemeinde.
Über Pastor Takan irangi odi poi conductor keela koopite nee extra va 2 rupees thandittinga brother idu neenga vachikolunga nu kuduthu.
Der Pastor ist ausgestiegen, rannte schnell nach vorne, holte den Busschaffner und gab ihm diese 2 rupees, die er zu viel bekommen hatte, wieder zurück.
Conductor sonna badhil theriyuma?
Wisst ihr, was der Busschaffner gesagt hatte?
Naan therindhaan 2 rupees kooda unga kaiyila naan kodutha.
Ich habe absichtlich 4 rupees zu, also 2 rupees mehr gegeben.
Ungalai patti ellarum perumaiya pesinaar.
Jeder redet stolz über dich, gut über dich.
Nee enna seiringa nu paaka naan than kodutha.
Aber ich wollte dich prüfen, was du machst, deswegen habe ich dir zwei mehr
gegeben.
Und du hast diese zwei Rupies, die du mehr bekommen hast, zurückgegeben und dich als gerecht bewiesen. Jetzt komme ich zu deiner Gemeinde.
அருமையான விசுவாச
பிள்ளைகளே, உங்களுடைய
அனுதின நீதியின் வாழ்க்கையை பார்த்துத்தான் உலகத்தின் மக்கள் சபைக்குள் வரப்போகிறார்.
Die Menschen der Welt, die gucken auf deine Gerechtigkeit und dann kommen die erst in die Gemeinde.
நீங்கள் உலகத்திலே உங்களை நீதியின் பிள்ளைகளாக நிரூபிக்க வேண்டும்.
Beweist euch als gerechte Kinder Gottes in der Welt.
அப்பொழுதுதான் உலகத்தின் பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சபைக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும்.
Nur dann können die Kinder in der Welt euch anschauen, euer Leben anschauen und zu Gott kommen.
நல்லா யோசித்து பாருங்க.
Denkt drüber nach.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையிலே.
Denn ein christliches Leben, das liegt nicht nur am Wort, sondern an Handeln.
நீங்கள் நீதியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும்.
Ihr müsst in eurem täglichen Leben als gerechte Kinder leben.
பைபிள் ஸ்டடியிலே நான் சொன்ன ஒரு உதாரணத்தை மீண்டும் சொல்ல
விரும்புகிறேன்.
நான் ஒரு பார்மசிக்கு மருந்து வாங்க போவேன்.
என்னுடைய
மனைவி சுகயினமாக இருக்கும் பொழுது மருந்து வாங்க
போவேன்.
நல்லா கவனிங்க. 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினால்,
wenn ich für 2000 rupees ein Medikament kaufe,
அந்த பார்மசியில் உள்ளவன் 1900 ரூபாய் தான் எடுப்பார்.
Und er hat für 1900 Rupees kalkuliert.
ஆனால் பில் போடும்போது 2000 ரூபாய் என்று போடுவார்.
Aber wenn er die Quittung ausdruckt, steht da 2000 Rupees.
அவன் எனக்கு சொல்றான், நீங்க போய் கிளைம் பண்ணி எடுங்க பாஸ்டர் 2000.
Er sagt, ihr könnt das ja wieder mit eurer Buchhaltung klären.
நாங்க விசுவாச ஊழியர், எங்களுக்கு கிளைம் பண்றதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இல்ல. உதாரணமா அப்படி கிளைம் பண்ணினால் என்னுடைய கைக்கு எவ்வளவு காசு வரும்? உதாரணமா நான் கிளைம் பண்ணினா என்னுடைய கைக்கு எவ்வளவு காசு வரும்?
So, wie viel bekomme ich dann zurück?
2000 ரூபாய் வரும்.
2000 rupees bekommen.
நான் கொடுத்தது 1900 ரூபாய். மிச்சம் 100 ரூபாய் இந்த பாக்கெட்ல இருக்கு.
So ich habe 1900 dann gegeben und 100 kriege ich dann wieder zurück.
அப்ப நான் அந்த பார்மசிக்காரன் சொன்னேன், நான் கொடுக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி நீ பில்லை தர வேண்டும்.
Und ich habe dann gesagt zu dem Apotheker, gib mir eine Quittung, wie ich dich auch bezahlt habe.
2000 ரூபாய் கழித்தல் 100 ரூபாய் கழிச்சிட்டு 1900 ரூபாய்க்கு பில் தா.
So, gib mir halt dementsprechend, was ich dir gezahlt habe. So eine Quittung.
Und der
Apotheker sagt, aber jeder macht das so. Warum willst du das
nicht anders haben?
So, dann schreib es mir auf, gib mir eine Quittung, dann gebe ich dir
1900 €.
Dann fragt er mich, wer bin ich? Ich sagte dann, ich bin ein Pastor. Ich habe gefragt, wer bist du? Er sagte, ich bin ein Gläubiger. Ich habe gefragt, welche Kirche
gehst du?
Und er zeigte mit seinem Finger auf eine Gemeinde, die vor der Apotheke war.
Er
sagte, unser Pastor macht es genauso. So, passt auf.
உலகத்தின் மக்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Die Kinder in der Welt, die Menschen in der Welt schauen auf euch zu.
நான் அந்த சரியான பில்லை எடுத்த நாள்ல இருந்து அந்த பார்மசிக்காரன் என் மீது ஒரு மரியாதை வைத்திருக்கிறான். அந்த பார்மசியலுக்கு போனா எவ்வளவுதான் கூட்டம் வந்தாலும் என்னை முன்னால கூப்பிட்டு மருந்து கொடுப்பான், நியூ இயருக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பான். அவன் கேட்பான், உங்களோட சேர்ச் எங்க பாஸ்டர் இருக்கு? அப்புறம் கேட்டு, பாஸ்டர் தூரமா இருக்காது, எனக்கு வர முடியலன்னு சொல்லுவான். அந்த மாதிரி உங்களுடைய நீதியின் கிரியைகள், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை உலகத்துக்கு காண்பித்து உலக மக்கள் சபைக்குள் வருவதற்கு நீங்கள் நீதியின் பிள்ளைகளாக வாழ
வேண்டும். Die richtige Quittung, wie ich auch gehandelt habe. Und deswegen sage ich euch, in der Welt müssen wir halt als Beispiel vorangehen, als gerechte Kinder uns beweisen, damit die Menschen in der Welt auch in die Gemeinde zu Jesus Christus kommen können.
Jesus சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய அந்த ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள்.
Jesus Christus selber sagt, sucht das Himmelreich und die Gerechtigkeit.
இன்று அநேக கிறிஸ்தவர்கள் தேவ ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் தேடுவதில்லை, அதுக்கு பதிலாக வேற எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
Viele Christen heutzutage, die suchen nicht das Himmelreich und seine Gerechtigkeit, sondern sie suchen nur das Himmelreich und die Gerechtigkeit lassen sie außen vor.
தேவனுடைய நீதிகளிலே ஒன்று ஞானஸ்நானம்.
Und eine der Gerechtigkeit ist die Taufe.
யோவான் ஸ்நானகனத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற வந்த பொழுது யோவான் ஸ்நானம் தடை செய்தான். நான் உம்மால் பெற, நீர் என்னால் பெறுவதற்கு ஏன் வருகிறீர் என்று இயேசு சொன்னது. இப்படி செய்வது எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது.
So als Jesus zu Johannes dem Täufer kam, sagte der Johannes, nein, ich muss doch von dir getauft werden. Aber Jesus sagte, nein, lass jetzt zu, denn das ist die Gerechtigkeit Gottes, damit alles erfüllt wird.
ஆகவே வேதத்தை படிக்க படிக்க தேவனுடைய நீதிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
So da, wenn wir immer mehr die Bibel lesen, können wir die Gerechtigkeit Gottes erlangen, dieses Wissen da.
ஆகவே இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட யாராவது தேவ நீதியாகிய ஞானஸ்நானத்துக்குள் நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் இன்றைய நாளிலே அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தேவ நீதியாகிய ஞானஸ்நானத்துக்கு
So diejenigen, die Jesus Christ, an Jesus Christus glauben, die Gerechtigkeit, eine der Gerechtigkeit ist die Taufe. Und wenn ihr nicht getauft seid, dann gebt euch dazu hin und lasst euch taufen, denn das ist die Gerechtigkeit, die Gott uns gegeben hat. Als erstes sucht das Himmelreich Gottes und seine Gerechtigkeit. Und lasst uns jetzt auf ein Beispiel
schauen.
Ein Mensch, er züchtete halt Hühner. Und dieses Huhn hatte halt 10 kleine Küken. Wo dieses Huhn auch geht, folgen die ganzen Küken der Huhn.
கோழி சொந்தக்காரன் எஜமான் வந்து இந்த கோழி வளர்க்கிறவன பார்த்து சொன்னா, தம்பி இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் எடுத்து அதை கூட்டுக்கு போடு.
Da kam der Chef und sagte zu dem Züchter, hör mal, nimm diese Küken und tu sie beiseite.
அப்ப அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த கோழிய வளர்த்து ஒரு 3 கோழி குஞ்சை பேட்டு கூட்டுக்கு போட்டார்.
Und dieser Züchter, der gehorchte dem Chef und nahm 3 Küken und nahm sie und steckte sie in einen Käfig.
அடுத்த 3 கோழி குஞ்சை தூக்க வரும்போது அந்த 3 வெளிய வந்துச்சு.
So als er dann die nächsten 3 nehmen wollte, kamen die 3 aus dem Käfig wieder raus.
இத 3 போட்டு அடுத்த 3 எடுக்கல அது 3 வெளிய வந்துச்சு.
Und so passierte das die ganze Zeit. Er wollte 3 reinstecken und die anderen 3 holen. So, nichts hat geklappt.
அப்ப எஜமான் சொன்னார்,
Dann sagte der Chef,
கோழி பிடிக்கிறது அப்படி இல்ல.
So fängt man keine Küken an.
முதலாவது தாய் கோழியை பிடித்து நீ கூட்டுக்கு போட்டால் குஞ்சுகள் எல்லாம் அணிவகுத்து தானா உள்ளே போய்விடும்.
Erst musst du die Mutterhuhn nehmen und ins Käfig einsperren, dann folgen die Küken automatisch.
அந்த தாய் கோழி தான் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும்.
Und dieses Mutterhuhn, das ist das Himmelreich und seine
Gerechtigkeit. அதை சரியாக பிடித்தால் பின்னால உன உடுப்பு உணவு வீடு நன்மை கிருபை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பின்னால உனக்கு பின்னாலே வந்துடும்.
Wenn du dieses Huhn, Mutterhuhn gegriffen hast, sein Himmelreich und seine Gerechtigkeit, dann folgen dir alles andere, dein Haus, deine Versorgung, Ernährung, alles kommt von selbst.
இன்று நாங்கள் கோழியை பிடிக்காமல் தேவ ராஜ்யத்தினுடைய கோழி குஞ்சுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம்.
So heute wir greifen nicht nach der Gerechtigkeit und Himmelreich Gottes, sondern wir versuchen direkt die Küken zu greifen.
தாய் கோழியை சரியாக பிடித்தால் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தை பிடித்தால் உணவு உடை வீடு நன்மை கிருபை என்னென்ன தேவையோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னால் வந்து சேரும். நன்மையையும் கிருபையும் நீ தேடி அலைய வேண்டியதில்லை. தாவீது சொன்னது போல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென்.
Wenn wir dieses Mutterhuhn, das heißt als symbolhaft für das Himmelreich und seine Gerechtigkeit Gottes, wenn wir diese greifen und der folgen, dann bekommen wir alles andere, Gnade und alles Gute von alleine. Die brauchen wir nicht aufzusuchen, sondern die folgt uns automatisch.
இரண்டாவது அச்சடையாளம்,
Die zweite Eigenschaft.
தேவனால் பிறந்தவனுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது அச்சடையாளம்.
Jemand, der durch Jesus, durch Gott geboren ist, sollte diese zweite Eigenschaft
haben. 1. Johannes 3. அதிகாரம் 9. வசனம்.
1. Johannes Kapitel 3 Vers 9.
தேவனால் பிறந்த எவனும்
பாவம் செய்யான்.
பாவம் செய்யான். நல்லா கவனிங்க. நீங்க தேவனால் பிறந்தவர்கள் ஆனால் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யான்.
ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது.
அந்த ஆண்டவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது.
அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
பாவம் செய்ய மாட்டான். இந்த அச்சடையாளம் இன்று உங்கள்கிட்ட இருக்கா? முதலாவது அவருடைய நீதி, இரண்டாவது நீங்கள் பாவம் செய்யாதவர்களா இருக்க
வேண்டும். Keine Sünde tun.
மிகவும் அருமையான வசனம்.
Das ist ein sehr schöner Vers.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
Wer aus Gott geboren ist, der tut keine Sünde.
ஏனெனில் அவருடைய வித்து விதை அவனுக்குள் இருக்கின்றது.
Gottes Kinder bleiben in ihm und können nicht sündigen.
அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான்.
Und weil er durch ihn geboren ist, wird er nicht sündigen.
அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வித்து அவருடைய வார்த்தை உனக்குள் நிரந்தரமாக வாசமாயிருந்தால் நீ பாவம் செய்கிறவனாய் இருக்க மாட்டாய்.
Meine lieben Kinder, wenn das Wort in euch lebt, wenn sein Wort in euch lebt, dann werdet ihr kein Mensch sein, der stetig sündigt.
ஒரு காலத்திலே மக்கள் எல்லாரும் பாவத்தை தேடி போனார்கள்.
Es gab eine Zeit, da suchten die Menschen die Sünde.
ஆனால் நாம் வாழ்கிற இந்த காலத்திலே பாவம் நம்மை தேடி வருகிறது.
Aber in der heutigen Zeit die Sünde sucht uns.
நான் ஒரு சில உதாரணங்களை தருகிறேன். அந்த காலத்திலே பாவம் செய்வதற்கு தேடி போனார்கள்.
இப்பொழுது
பாவம் நம்மை தேடி வருகிறது. ஆகவேதான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறார் அந்த எழுத்தாளர், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோர் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக் கடவோம்.
Deswegen steht auch in Hebräer 12:1, es gibt so viele Beispiele wie die Wolken im Himmel, die durch Gerechtigkeit sich bewiesen haben und alles andere von sich abgestoßen haben, die uns als zu einer Last wurde.
நீ தேவனால் பிறந்தவன் என்றால் பாவம் செய்யாதவனாய் இருக்க வேண்டும்.
That is, wenn du durch Gott geboren bist, stoße die Sünde von dir ab.
இப்ப வேதத்தில் நான் சில உதாரணங்களை தருகிறேன்.
Aus der Bibel möchte ich einige Beispiele
geben. காயினுடைய காலத்திலே பாவம் வாசல் படியில் படுத்திருந்தது.
So zu der Zeit von Kain schlief die Sünde förmlich vor der Tür.
ஆண்டவரே சொன்னார் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கு.
Gott selbst sagte, die Sünde schläft vor der Tür.
யோசேப்புடைய காலத்திலே பாவம் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டது.
So zu der Zeit Joseph kam die Sünde bereits rein.
போத்திபாருடைய மனைவி யோசேப்போடு தவறாக நடக்க முற்பட்டால் அந்த பாவத்தை யோசேப்பு எதிர்த்து வெற்றி பெற்றான்.
So die Frau von Potiphar kennt ihr ja, die wollte mit Josef einen Verkehr haben und aber Josef jedoch er hat den Sieg errungen, stieß sie von sich ab und ist weggelaufen.
யோசேப்பின் காலத்திலே வீட்டுக்குள்ள வந்துட்டு.
So zu der Zeit Josephs kam die Sünde rein.
சிம்சோனின் காலத்திலே மடியின் மேல் பாவம் வந்துவிட்டது.
Und zu der Zeit von Simson kam die Sünde bereits lag die Sünde bereits auf dem
Schoß. தெலிலாலின் மடியிலே படுத்திருந்து பாவம் செய்ததினால் சிம்சோன் தன் பெலத்தையும் தன் கண்ணையும் இழந்து போனான்.
Weil Simson sich dazu hingegeben hatte und auf Delilahs Schoß lag, verlor er seine Kraft und seine Sehkraft.
பாருங்க பாவம் அப்படி நெருங்கி நெருங்கி உள்ளே வருகிறது.
Seht ihr ja, die Sünde, die kommt immer näher und näher.
இப்பொழுது பாவம் நம்முடைய பாக்கெட்டுக்குள் வந்திருக்கிறது.
Und jetzt jedoch liegt die Sünde bereits in unserer Tasche.
பாவம் எங்க வந்திருக்கு?
Wo ist die Sünde?
பாக்கெட்டுக்குள் வந்திருக்கிறது.
Ist bereits in unserer Tasche.
இதுல தான் வேதவசனமும் இருக்கு.
Da ist auch das Wort Gottes.
இதுல தான் ஆபாச படங்களும் இருக்கு.
Aber da sind auch schlechte Bilder drin.
மிகவும் ஜாக்கிரதை.
Also achtet genau drauf.
எத்தனையோ வாலிபர்கள் இலங்கையில் எனக்கு உங்களை பத்தி தெரியாது.
Viele Jugendliche in Sri Lanka.
இப்படி இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பெற்றோர் வந்தா அப்படி அழிச்சிருவாங்க. பெற்றோருக்கு தெரியாது அதை எப்படி எடுத்து பாக்குறது. என்னத்தை பார்த்தான்னு பார்க்கவே தெரியாது.
Sie spielen mit dem Smartphone und wenn Eltern kommen, dann schließen die das schnell und dann verstecken die halt vieles.
பாவம் பாக்கெட்டுக்குள் வந்து விட்டது.
Die Sünde liegt bereits in der Tasche.
மிகவும் ஜாக்கிரதை. மிகவும் ஜாக்கிரதை.
Seid sehr vorsichtig.
டெக்னாலஜி நல்லதுதான்.
Technologie.
அதை விசுவாச பிள்ளைகள் நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும்.
Aber wir müssen es zum Guten verwenden.
இதிலே பல பாவ காரியங்களும் உண்டு.
Es sind auch sehr viele sündhafte Sachen drin.
ஆகவே பாவம் இன்றைக்கு எங்க பாக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு.
Daher die Sünde ist schon bereits in unserer Tasche.
இத்தனையோ வாலிப பிள்ளைகள் இலங்கையில ஒருபுற ஒரு தம்பி நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு பஸ்ல வரும்பொழுது இவரை மாதிரி ஒரு தம்பி என்கிட்ட வந்து உட்கார்ந்த.
So als ich nach von Kolumbu nach Jaffna gefahren bin, da kam so ein Jugendlicher, so groß wie ich.
Night busல தான் நாங்க வந்தோம்.
Saß im Bus neben mir und wir fuhren in so
Nacht. தூக்கம் வருகிறது.
Ich wollte schlafen.
நான் முழிச்சு பார்க்கற நேரம்னா தட்டிக்கிட்டே இருக்கறான் தூங்காம.
Als ich ihm aufwachte und ihn anschaute, drückt er die ganze Zeit auf seinem Smartphone.
என்ன படமெல்லாம் வருது.
Spielt auf sein Smartphone und da waren irgendwelche Bilder.
கஷ்டமாயிட்டு.
Und ich mir war es zu schwierig.
நான் போய் வேறொரு சீட்ல உட்காருவோமான்னு பார்த்தேன்.
Ich wollte dann auf einen anderen Sitz Platz nehmen.
அவன் அந்த ராவ் முழுவதும் பாருங்க முழிச்சு இத தோண்டிக்கிட்டே இருக்கிறான் தட்டிக்கிட்டே இருக்கிறான்.
Nacht im Bus spielt er mit seinem Smartphone rum.
எத்தனையோ பேர் இதுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறார்கள்.
Es gibt viele Leute, die sind sehr süchtig danach geworden.
நல்லா கேளுங்க நான் சொல்றேன். சாராயம் குடிக்கிறவன் அடிக்ட், புகை பிடிக்கிறவன் அடிக்ட். எத்தனையோ விசுவாசிகள் இதற்கு அடிக்ட்
ஆகியிருக்கிறார்கள்.
மிகவும் ஜாக்கிரதையா இருங்க.
கடைசி
காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
1 Johannes 5:18
வாசிங்க.
1 Johannes 5:18
பாருங்க அழகான வசனங்கள் தெளிவா இருக்கு. வாசிங்க. 1 Johannes 5
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம்.
So wir wissen, dass wer von Gott geboren ist, der sündigt nicht.
பாவம் என்றால் என்ன?
Was ist Sünde?
நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம்.
Wenn wir das Gesetz Moses übertreten, dann ist es Sünde.
Avabakti Pava.
Wenn wir nicht an Gott glauben, dann ist es Sünde. Es ist Sünde, wenn ich sage, ich bin der Herr über mein Leben. Die Gebote Gottes übertreten, die Bibel zu übertreten, das ist Sünde. Das nicht zu tun, was die Bibel sagt, ich soll es tun, das ist auch Sünde. So, meine lieben Kinder,
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது.
So, wer durch Gott geboren ist, der wird nicht sündigen, denn sein Wort lebt in ihm.
இப்போ ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
Lass uns einen Vers lesen.
1. பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
1. Petrus Kapitel 1 23.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள்.
Denn ihr seid wiedergeboren, nicht aus vergänglichem, sondern aus unvergänglichem Samen, nämlich aus dem lebendigen Wort Gottes, das da bleibt.
அழிவில்லாத வித்தாகிய ஜீவ வசனம்,
das unvergängliche Wort Gottes.
தேவனுடைய வார்த்தை,
sein Wort.
வார்த்தையாகிய இயேசு,
das Wort Jesus.
அந்த வித்து உனக்குள் இருந்தால்,
wenn dieser Samen in dir ist,
நீ பாவம் செய்ய மாட்டாய்,
wirst du nicht sündigen.
அருமையான சகோதரனே, சகோதரி,
meine lieben Kinder,
பாவத்தை வெறுத்து தள்ளுகிற தேவ ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும்.
Wir müssen Kinder Gottes sein, die Sünde hassen und von uns abstoßen.
நம்மை நோக்கி வருகிற பாவத்தை எதிர்க்கிற விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும்.
Wir müssen dagegen ankämpfen, gegen die Sünde, die uns entgegenkommt.
பாவத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகமும் பரிசுத்தாவின் வல்லமையும் உனக்குள் கிரியை செய்ய வேண்டும்.
Wenn wir die Sünde bekämpfen müssen, dann brauchen wir die Salbung des Heiligen Geistes und seine Kraft.
நீ ஆவியானவரால் வழிநடத்தினால் நடத்தப்பட்டால் மாத்திரமே பாவத்தை எதிர்த்து உன்னால் நிற்க முடியும்.
Du kannst nur gegen die Sünde ankämpfen, wenn du durch den Heiligen Geist geleitet wirst.
ஒருமுறை ரெண்டு சிறுவர்கள் கடற்கரையில் விளையாண்டு கொண்டிருந்தார்கள்.
Einmal spielten zwei kleine Kinder.
தூரத்திலே கடலிலே ஒரு ரெஜிஃபார்ம், அந்த ரெஜிஃபார்முக்கு மேல வெள்ளையா என்னமோ உட்கார்ந்து கொண்டு வருது. தூரத்துல ரெண்டு பேரும் பார்த்தாங்க, ஏதோ வருது அந்த வெள்ளையா, ஏதோ உட்கார்ந்து இருக்கு. ஒரு சிறுவன் சொன்னான், நான் நீந்தி போய் அதை பிடித்து கொண்டு வரேன்.
Die Kinder spielten am Strand und sahen von weitem ein Styropor und darauf saß irgendetwas oder da war irgendetwas und da sagte einer, ich gehe jetzt darüber, schwimme darüber und hole es.
மற்ற சிறுவன் கரையில் நின்றான்.
Und der andere stand am Ufer.
இவன் நீந்தி நீந்தி போய் அந்த ரெஜிஃபார்ம்ல இருக்கிறத அப்படி கட்டி பிடிச்சான். அந்த ரெஜிஃபார்முக்கு மேல ஒரு வெள்ளை கரடி, வெள்ளை கலர் ரெஜிஃபார்மும் வெள்ளை, அவனுக்கு விலங்கையில கிட்ட போய் பிடிச்சா கரடி அவனை கட்டி பிடிச்சு.
So, der eine, der darüber geschwommen ist, der erlangte dieses Styropor und darauf saß ein Bär, ein weißer Bär.
அவனை கரடி கட்டி பிடிச்சோன்னா கரடி அவனை விட்ட மாதிரி தெரியல.
So, dieser Bär, der umarmte diesen Jungen und
அவன் நண்பனுக்கு கை காட்டுகிறார், ஐயோ காப்பாத்து காப்பாத்து என்று.
Und dieser Junge, der da bei dem Bär ist, der winkte und sagte, hey, hilf mir, hilf mir.
கரையில் இருக்கிற நண்பன் சொன்னா, என்ன நடந்தது என்று.
Und der am Ufer stand, der kleine andere Junge,
ஐயோ, அது வெள்ளை கரடி, தெரியாமல் அதை பிடித்தேன், அதை என்னை பிடித்து விட்டது.
So, der andere sagte, das ist ein Bär, ich habe aus Versehen diesen Bär umklammert.
கரையில் உள்ள சிறுவன் சொன்னான், அந்த கரடியை விட்டுட்டு வா, அந்த கரடியை விட்டுட்டு வா, அந்த கரடியை விட்டுட்டு வா.
Und der am Ufer, der sagte, lass diesen Bär los, komm wieder zurück.
அவன் சொல்ற பதில் இதுதான்.
Aber der sagte,
கரடியை விட நான் ஆயத்தம், கரடி என்னை விட ஆயத்தம் இல்லை.
Der Junge, der bei dem Bär war, der sagte, ich bin bereit, den Bär loszulassen, aber der Bär ist nicht bereit, mich loszulassen.
நீங்க பாவத்துக்குள்ள விழுந்தீங்களோ, நீங்க பாவத்திலிருந்து வெளியே வர விரும்புவீங்க, ஆனா பாவம் உங்களை விட.
Wenn ihr einmal in der Sünde gefallen seid, dann wollt ihr vielleicht da rauskommen, aber die Sünde wird euch nicht loslassen.
அருமையான சகோதரனே, சகோதரி,
so meine lieben Kinder,
பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்.
We sind errettet worden von der Sünde.
புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்.
Ein neues Leben hat uns der Herr gegeben.
தேவனால் பிறந்திருக்கிறோம்.
Wir sind durch Gott geboren.
மீண்டும் அந்த சேற்றுக்குள் விழுந்து விடாதீர்கள்.
Wir wollen nicht wieder in diesem Schlamm, in diesem Dreckschlamm wieder reinfallen.
பின்மாறி போய் விடாதீர்கள்.
Wir dürfen nicht uns den Gott den Rücken kehren.
உங்கள் வாலிப பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாத்துக்
கொள்ளுங்கள். Passt auf eure Jugendlichen auf.
நம்முடைய உலகம் அக்கிரமம், அசுத்தம், ஆபாசம், பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து
கொண்டிருக்கிறோம். Ungerechtigkeit, Bösem und Sünde.
எங்கு திரும்பினாலும் பாவம் தான்.
Egal wo wir uns hindrehen, da ist Sünde.
பாவமான இந்த உலகத்தில் நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளையும் பரிசுத்தமாக வளர்க்க வேண்டும்.
In dieser sündvollen Welt, lasst uns heilig sein, nicht nur uns, auch unsere Kinder.
ஆகவே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக திட்டவட்டமாக
சொல்லுகிறது.
மூன்றாவது அச்சடையாளம்,
தி ட்ரிட்டே ஐகன்ஷாஃப்ட்,
தேவனால் பிறந்தவன்
Derjenige, der durch Gott geboren ist.
Und Johann, 3. Adhikaram,
1. Johannes Kapitel 3.
10. Vasanathai vasiyungal.
Vers 10 bitte.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும்
பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நான் முதல்லே சொன்னேன், ஒரு பக்கத்தில் பிசாசினால் உண்டானவர்கள், மறுபக்கத்தில் தேவனால் உண்டானவர்கள் என்று இயேசுவே யோவான் 8 அதிகாரத்தில்
சொல்லிவிட்டார்.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் யார் என்றும் தெரியும். எதினால் என்று பார்ப்போம்.
Daran wird offenbar, welche die Kinder Gottes und welche die Kinder des Teufels sind. Und das wollen wir schauen. Was ist das?
நீதியை செய்யாமலும்
தன் சகோதரனில் அன்பு கூறாமலும்
இருக்கிற
எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
Daran zeigt sich, ob jemand ein Kind Gottes oder ein Kind des Teufels ist. Wer nicht das tut, was in Gottes Augen recht ist, stammt nicht von Gott. Und genauso wenig stammt er von Gott, der seine Brüder und seine Schwestern nicht liebt.
Daher, wer durch Gott geboren ist, er muss die Gerechtigkeit Gottes
folgen.
Das habe ich ja bereits gesagt.
Zweitens,
er muss seinen Bruder lieb haben.
இப்ப பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாத்துக்கும் 2 வசனம் கொடுக்கறேன், அப்ப உங்களுக்கு ஆணித்தரமா பதியும்.
1 யோவான் 4 அதிகாரம் 7
வசனம்.
பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில்
அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது.
அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான்.
அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவன். ஆமென்.
Wer Liebe hat, der ist durch Gott geboren.
அன்பினால் அன்புள்ளவன் தேவனால் பிறந்தவன். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவனும் தேவனால் பிறந்தவன்.
Wer Liebe hat, der ist durch Gott geboren und er wird auch seinen Bruder lieben.
அல்லாஹ் கவனிங்க.
Achtet genau drauf.
Römer 5:8 என்ன சொல்லுது?
Römer 5:8.
நாம் பாவிகளாய் இருக்கையில்
கிறிஸ்து
நமக்காக மரித்ததினாலே,
weil Christus für uns gestorben ist,
நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார்.
Hat er seine Liebe zu uns offenbart.
அந்த மேலான அன்பு எங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது.
Diese große Liebe ist in uns ausgegossen worden.
எங்களுக்குள் ஊற்றப்பட்ட அந்த அன்பு நிரம்பி வழிந்து வெளியே செல்ல வேண்டும்.
Diese ausgegossene Liebe muss uns füllen und aus uns herausquellen.
நமது சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும்.
Wir müssen unsere Brüder und Schwestern lieb haben.
எல்லா காரியங்களையும் அன்பினாலே செய்ய வேண்டும்.
Was wir tun, müssen wir durch Liebe tun.
ஒரே சபைக்கு தான் வருவார்கள்.
Die kommen alle zu derselben Gemeinde.
மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்கள் சபை அல்ல, எங்களுடைய சபை. ஒரே சபைக்கு தான் வருவார்கள்.
Also ich meine jetzt meine Gemeinde, also die kommen alle zu derselben Gemeinde.
ஒருவரோடு ஒருவர் பேச மாட்டார்கள்.
Aber sprechen nicht miteinander.
ஒருவருக்கொருவர் சமாதானம் இல்லை.
Haben nicht Frieden miteinander.
ஒருவருக்கொருவர் உறவு அன்பு இல்லை.
So in dieser Beziehung, die haben keine Liebe.
வேதம் தெளிவா சொல்லுது.
Aber die Bibel sagt ganz klar.
தேவனால் பிறந்தேவனும் அன்புள்ளவனாய் இருக்கிறார். அவன் தன் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறவனாய் இருக்கிறார்.
Denn wer durch Gott geboren ist, der hat Liebe in sich und er liebt seinen Bruder und Schwester.
பரிபூரணமான மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை.
Es gibt keine vollkommene Menschen auf dieser Welt.
பரிபூரணமான விசுவாசிகளும் சபையில் இல்லை.
Es gibt keine vollkommene Gläubige
in der Gemeinde. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கத்தான்
செய்யும். Immer einen Minuspunkt in deinem Leben.
அதை அன்பினாலே நாம் மூட கற்றுக்கொள்ள
வேண்டும். Aber wir müssen diese Schwachstelle durch die Liebe zudecken.
1 Petrus 4:8 சொல்லுகிறது.
1 Petrus 4:8 ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக,
ஒருவரில் ஒருவர் சாதாரண அன்புள்ள ஊக்கமாக அன்புள்ளவர்களாக இருங்கள்.
அன்பு திரளான பாவங்களை மூடும்.
Wer nicht liebt, hat Gott nicht erkannt, denn Gott ist Liebe.
Der Noah பேழை செய்த பொழுது. நோவா பேழை செய்த பொழுது.
Als Noah die Arche baute.
எந்த மரத்தில் செய்தார்? சித்தி மரமா? கொப்பேர் மரம். கொப்பேர் மரத்தில் செய்த பொழுது,
Also aus diesem bestimmten Holz, die
அந்த மரப்பலகைகளை இடைக்கும் பொழுது இடையிலே ஒரு இடைவெளி வருவது இயற்கை.
So als wenn man die Hölzer miteinander verbindet, dann ist es normal, dass dazwischen immer so ein
Spalt ist. அந்த படகை கொப்பேர் மரத்தினால் சென்று செய்து தண்ணீருக்குள்ளே விட்டிருந்தால் தண்ணீர் உள்ளே வந்திருக்கும்.
So wenn dann mit diesem Spalt aus Wasser gesetzt hätte, dann wäre das Wasser eingedrungen in die Arche.
அந்த தண்ணீர் வராமல் செய்ததற்கு ஒரே காரணம் கீழ் பூசினான். இடைவெளிக்கு இடையில கீல் பூசினான்.
So damit das Wasser nicht eindringen konnte in die Arche, was hat er gemacht? Er hat Pech drauf geschmiert.
அந்த இடைவெளி தான் தண்ணீர் உள்ளே வந்து டேமேஜ் பண்ணாதபடி அந்த இடைவெளியில் பூசப்பட்ட கீல் தான் பாதுகாத்து.
So damit das Wasser nicht eindringen konnte, schmierte er Pech dran durch diese Spalte und deswegen war die Arche geschützt.
அதேபோல மனித உறவுகள் சேரும் பொழுது இடையில் சில இடைவெளிகள் வரலாம்.
So deswegen sage ich auch, wenn vielleicht zwei Menschen miteinander umgehen oder zusammenkommen, auch da könnte ein Spalt entstehen.
அதே அன்பு என்கிற கீலினால் பூசி நாம் மூடி வாழ பழகவும்.
Und lass uns diese Spalt mit der sogenannten Liebe als Pech, sage ich mal symbolhaft, mit Liebe zudecken.
ஆண்டவர் எல்லாரையும் ஒரு மாதிரி படைக்கல.
Gott hat nicht jeden Menschen gleich geschaffen.
நான் ரெண்டு சேலஞ்ச் உங்களுக்கு தரேன். ஒரே மாதிரி ரெண்டு இலைகளை கொண்டு வந்து எனக்கு நீங்க காட்ட முடியும்.
So ich möchte euch herausfordern. Könnt ihr mir zwei gleiche Blätter herbringen?
ஒரே மாதிரி ரெண்டு இலை என்னதான் அலைஞ்சி திரிஞ்சாலும் ரெண்டு இலை ஏதாவது ஒரு இலை ஒரு பக்கத்துல வித்தியாசமா தான் இருக்கும்.
Du kannst auf den Kopf stellen, aber du kannst mir nie zwei gleiche Baumblätter mir vorzeigen.
ஒரே விதமான ரெண்டு பூக்களை கொண்டு வர முடியுமா? ஒரே நிறமா இருக்கணும்.
So kannst du mir zwei gleiche Blumen zeigen?
காகித பூக்களை நீங்க கொண்டுவீங்க, ஆண்டவர் படைத்த பூல ஒரே மாதிரி ரெண்டு பூக்களை கொண்டு வர முடியாது.
So vielleicht künstlich erstellte Blumen vielleicht, aber das was Gott natürlich erstellt hat,
ஒரு பூ எப்படியாவது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்.
So das was Gott erstellt hatte, davon gibt's immer nur einzigartige.
ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வித்தியாசமாக படைத்திருக்கிறார்.
Gott hat uns alle verschieden einzigartig geschaffen.
பேதுருவ பாருங்க, எல்லாத்துக்கும் முந்தி போவான்.
So Petrus, er ist immer zuvoreilig.
யோவான் ஒண்ணுமே பேச மாட்டான்.
Aber Johannes, der redet nicht viel.
அந்திரேய ஆத்துமாக்களை தேடுவான்.
Andreas, der sucht nach Seelen und Menschen.
பிலிப்பு கணக்கு பார்ப்பான்.
Und Philippu, der ist Buchhalter.
எல்லாரும் வித்தியாசமான குணாதிசயங்கள்.
So jeder hat verschiedene Eigenschaften.
அந்த வித்தியாசமான குணாதிசயங்களை இணைவது பொழுது அன்பினால் தான் அது இணைய முடியும்.
So wenn diese verschiedenen Eigenschaften der Menschen zusammenkommen, kann man die nur mit Liebe zudecken.
சில பிள்ளைகள் சொல்வாங்க பாருங்க, எங்க அப்பா கண்டிப்பானவர், எங்க அம்மா அன்பானவர். எப்படி ரெண்டு பேர் இருக்காங்க? அன்பினால் இணைக்கப்பட்ட எங்க குடும்பம் இருக்கிறது. ஆமென்.
Manche Kinder sagen vielleicht mein Vater ist streng, aber meine Mutter ist Liebe und dadurch da gibt es diese halt Liebe, diese Liebe, die ist vollkommen und bringt diese zwei Menschen vollkommen.
கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, பாஸ்டர் சபை மக்கள் உறவு, விசுவாசிகள் விசுவாசிகள் உறவு, எல்லாம் அன்பினாலே நடைபெற வேண்டும்.
So Mann und Frau oder Pastor zu den Gläubigen, all diese Beziehungen, die müssen halt durch Liebe zugedeckt werden.
நாங்க வாசித்த வசனம் தெளிவா சொல்கிறது.
Dieser Vers, die wir gelesen haben.
அன்புள்ளவன்,
derjenige, der Liebe hat,
தன் சகோதரனில் அன்பு கூறுகிறவன்,
Der seinen Bruder lieb hat,
தேவனால் பிறந்தவன்,
er ist durch Gott geboren.
நீ எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறாயா?
Die Frage ist, liebst du jeden Menschen, deinen Bruder und deine Schwester?
Paul அழகா சொல்றார், மாயமான மாயமற்ற அன்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். மாயமற்ற அன்பு.
Paulus sagt an einer Stelle, ihr sollt keine scheinheilige Liebe zeigen.
நான் சொல்றேன், உண்மையை தான் சொல்றேன். சில பேர் படித்தவரிடம் ஒரு மாதிரி பழகிறது, படிக்காதவரிடம் ஒரு மாதிரி பழகிறது, செல்வந்தரிடம் ஒரு மாதிரி பழகிறது, பணம் இல்லாதவரிடம் ஒரு மாதிரி பழகிறது, உயர்ந்தவரிடம் ஒரு மாதிரி. இதெல்லாம் சபையில இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. மாயமான அன்பை வெளிக்காட்டாம கிறிஸ்துவுக்குள் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரிடத்திலும் மாயம் இல்லாத அன்பை நாம் செலுத்த வேண்டும். அவன் தான் தேவனால் பிறந்தவன்.
So es gibt Liebe, die zum Beispiel, es gibt gebildete Menschen, die vielleicht ganz anders mit den Niedrigeren umgehen oder der vielleicht reich ist mit dem, der nicht reich ist umgeht. Nein, diese unterschiedliche Offenbarung von Liebe darf es nicht in der Gemeinde geben, denn wir sind alle durch Gott geboren und die Liebe sollte in allem gleich sein und zwar keine scheinheilige Liebe, sondern wahrhaftige Liebe.
இந்த அன்பின் குணாதிசயத்தை 1 கொரிந்தியர் 13 இல் பார்க்கிறோம்.
Die Eigenschaft von Liebe sehen wir, können wir sogar in 1. Korinther
13. அன்பு நீதியே சாந்தமும் தயவும் உள்ளது.
Liebe ist sehr geduldig.
அன்புக்கு பொறாமை இல்லை.
Die Liebe ist nicht eifersüchtig.
அன்பு தன்னை புகழாது.
Die Liebe prahlt nicht.
இருமாப்பா இராது.
Sie ist nicht störrisch.
அயோக்கியமானதை செய்யாது.
Sie tut nichts Böses.
தற்பொழிவை நாடாது.
Sie sucht nicht das
சினமடையாது. சினமடையாது கோபம். தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்.
Die Liebe freut sich nicht an Bösem, sondern freut sich nur an die Gerechtigkeit.
சகலத்தையும் தாங்கும்.
Und sie hält alles durch.
சகலத்தையும் விசுவாசிக்கும்.
Sie glaubt an alles.
சகலத்தையும் நம்பும்.
Sie glaubt an alles.
சகலத்தையும் சகிக்கும்.
Und sie leidet alles. Sie ist sehr beständig.
அன்பு ஒரு காலம் ஒழியாது.
Und die Liebe vergeht niemals.
சரி, இப்ப நான் ஒரு உதாரணம் காட்டுறேன், நீ நல்லா பாரு.
So jetzt möchte ich ein Beispiel geben.
தம்பி நீ வா. நீ தான் சரியான ஆள். தம்பி உங்க பேர் என்ன? கவிராஜ். இப்ப கவிராஜ இப்ப நிப்பாட்டு, நீங்க தான் கவிராஜ் நினைச்ச கவிராஜ் இடத்துல நீங்க நிக்கிறீங்க.
So he said out on the stage is from Kaviraj.
எல்லாரையும் கூப்பிட்டு
முன்னுக்கு ஸ்டேஜ் நம்பர்
4. எல்லாரையும் கூப்பிட்டு முன்னுக்கு நிப்பாட்டே இல்லாது நீங்க தான் நினைங்க, நீங்க தான் கவிராஜ், நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க.
Stage 4 is like it's Kaviraj. Stage 4.
இப்ப 1 கொரிந்தியர் 13 திருப்பி கொள்வோம்.
Lass uns 1 Korinther 13.
இதுல அந்த அன்பு வர்ற இடத்துல உங்களோட பேரை போடுங்க.
Wenn da immer Liebe steht, dann setzt da euren Namen ein.
அன்புன்ற இடத்துல யாரோட பேரை போட போறீங்க? உங்களோட பேரை போட
போறீங்க. உங்களோட
பேரை போடுங்க.
இப்ப
கவிராஜின பேரை போட்டு நான் வாசிக்க
போறேன்.
கவிராஜ் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். உண்மையா பொய்யா உங்களுக்கு தான் தெரியும். கவிராஜ் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். கவிராஜுக்கு பொறாமை இல்லை. கவிராஜ் தன்னை புகழ மாட்டார். கவிராஜ் இருமாப்பா இருக்க மாட்டார். கவிராஜ் அயோக்கியமானதை செய்ய மாட்டார். கவிராஜ் தற்பொழிவை நாடமாட்டார். கவிராஜ் சினமடைய மாட்டார். கோபப்படுறாரோ இல்லையா எனக்கு தெரியா. கவிராஜ் சினமடைய மாட்டார். கவிராஜ் தீங்கு நினைக்க மாட்டார். கவிராஜ் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவார். கவிராஜ் சகலத்தையும் தாங்குவார். கவிராஜ் சகலத்தையும் விசுவாசிப்பார். கவிராஜ் சகலத்தையும் நம்புவார். கவிராஜ் சகலத்தையும் சபிப்பார். கவிராஜுக்கு பதிலா உங்களோட பேரை போட்டு மனசாட்சிக்கு உண்மையா இந்த எல்லா குணாதிசயம் உங்களோட வாழ்க்கையில
இருக்கான்னு und freundlich, der Kaviraj eifert nicht, der Kaviraj treibt nicht Mutwillen, der Kaviraj bläht sich nicht auf, der Kaviraj verhält sich nicht ungehörig, er sucht nicht das Seine, er lässt sich nicht erbittern, er rechnet nicht das Böse, rechnet das Böse nicht zu, er freut sich nicht über die Ungerechtigkeit, er freut sich aber an der Wahrheit, er erträgt alles, er glaubt alles, er hofft alles, er duldet alles.
தெரியும். சிந்து இருமாப்பா இருக்க மாட்டார். சிந்து அயோக்கியமானதை செய்ய மாட்டார். சிந்து தற்பொழிவை நாடமாட்டார். சிந்து சினமடைய மாட்டார். சிந்து தீங்கு நினைக்க மாட்டார். சிந்து அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவார். சிந்து சகலத்தையும் தாங்குவார். சிந்து சகலத்தையும் விசுவாசிப்பார். சிந்து சகலத்தையும் நம்புவார். சிந்து சகலத்தையும் சகிப்பார். இதுதான் அன்பின் குணாதிசயங்கள். நீ தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தால் இந்த அவ்வளவு குணாதிசயமும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உன் சபையின் வாழ்க்கையிலே, உன் அன்றாட வாழ்க்கையிலே, நீ போற ஆபீஸ், நீ போற ஸ்கூலில் மிளிர வேண்டும், ஜொலிக்க வேண்டும்.
Das sind die Eigenschaften der Liebe. Und wenn diese Liebe in dir, in deinem Leben erfüllt ist, dann soll die aus deinem Leben herausquellen. Und derjenige, der Liebe hat, der ist von Gott geboren.
அன்பில்லாதவன்,
wer keine Liebe hat,
சகோதரில் அன்பு கூறாதவன்,
wer seine Brüder nicht liebt,
தேவனால் பிறந்தவன் அல்ல,
der ist nicht durch Gott geboren,
தேவனால் பிறந்தவன்,
wer durch Gott geboren ist,
தன் சகோதரனில் அன்பு கூறுகிறான்,
liebt seinen Bruder,
தன்னிலே மாயமற்ற அன்பை உடையவனாய் இருக்கின்றான்,
und er ist nicht jemand, der scheinheilig liebt.
Right. மூன்று காரியங்கள் சொல்லிட்டு நாலு காரியங்கள் இருக்கிறது.
தேவனால்
பிறந்த மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடுத்த அச்சடையாளம்,
die nächste Eigenschaft, die vierte, die ein Christ haben sollte,
1 யோவான் 4 அதிகாரம்
1 Johannes Kapitel 4
ஆறாவது வசனத்திலே யோவான் அழகாக சொல்லுகிறார்.
Vers 6 da beschreibt Johannes das ganz schön.
சத்தமாக வாசிப்போம்.
Lass uns laut lesen.
நாங்கள் தேவனால் உண்டானவர்கள்.
நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள்.
தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான்.
தேவனால் பிறந்தவன், தேவனால் உண்டானவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று யோவான் சொல்லுகிறார்.
தேவனால் உண்டாயிராதவன்,
தேவனால் உண்டாயிராதவன்
எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை,
எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், தேவனால் பிறந்தவன், தேவனால் உண்டானவன் தான் எங்களுடைய சத்திய வார்த்தைக்கு செவி
கொடுக்கிறான்.
அதே போல இயேசு அழகாக சொல்லுகிறார் யோவான் 8 அதிகாரம்.
Genauso sagt auch Jesus in Johannes 8.
எல்லாத்துக்கும் நான் ரெண்டு ரெண்டு வசனங்கள் தருகிறேன். யோவான் 8 அதிகாரம் 47 வசனத்தை வாசிங்க.
யோவான் கேபிடல்
47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான்,
தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான்.
நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால்,
நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால், பிசாசுகளானவர்களானபடியால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான்.
Wer von Gott stammt, hört auf das, was Gott sagt. Ihr hört deshalb nicht darauf, weil ihr Gott nicht von Gott stammt.
அருமையான சகோதரனே, சகோதரியே,
meine lieben Kinder,
நீ தேவனால் பிறந்த பிள்ளையாக இருந்தால்,
wenn du durch Gott geboren bist,
இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும்.
Dann musst du halt der Stimme Gottes zuhören.
நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும்.
Du musst der Stimme Gottes zuhören, dem Wort.
உங்களுடைய போதகர் போதிக்கும் பொழுது,
wenn euer Pastor predigt,
அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும்.
Müsst ihr ihm zuhören.
தேவனால் பிறந்தவன் தான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசு அழகாக சொல்லிவிட்டார்.
Nur wer durch Gott geboren ist, der hört zu, sagt die Bibel, sagte Jesus.
அருமையான சகோதரனே, சகோதரியே,
meine lieben Brüder und Schwestern,
இன்று வேதத்தை போதிக்கிறவர்கள் அநேகம்.
Es gibt heute viele Menschen, die Bibel predigen.
வேதத்தை வியாக்கியானம் செய்கிறவர்கள் அநேகம்.
Es gibt viele, die Bibel interpretieren.
வேதத்தை மனப்பாடம் செய்கிறவர்கள் அநேகம்.
Es gibt viele, die Bibel auswendig lernen.
வேத வசனங்களுக்கு செவி கொடுத்து தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறவர்கள் சொற்ப கூட்டமே.
Aber es gibt eine Handvoll Leute, die der Wort Gottes Mensch zuhören und danach sich richten.
அந்த கூட்டத்தில் நீ இருக்க வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன்.
நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நாம் தேவனால் உண்டானவர்கள், தேவனுக்கு
பிறந்தவர்கள். என்னுடைய
தாயார் எனக்கு கற்றுத்தந்த ஒரு பாடத்தை நான் சொல்லுகிறேன்.
என்னுடைய
தாயார் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு ஆராதனை துவங்குவதற்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால் போய் நீ சேர்ச்சில் அமர வேண்டும்.
Bevor ein Gottesdienst beginnt, musst du schon 15 Minuten vorher dort dich befinden.
என்னுடைய தாயாருக்கு 89 வயது, இன்னும் உயிரோடு தான் இருக்கு.
Meine Mutter ist 89 Jahre alt und sie immer noch am
Leben. சிறு வயதில் எனக்கு கற்று தந்த பாடம்.
Sie hat mir das beigebracht, als ich ganz
klein war. 15 நிமிஷத்துக்கு முன்னால் நீ சேர்ச்சுக்கு போக வேண்டும்.
15 Minuten vor Beginn solltest du schon mal da sein.
வீட்டிலிருந்து ஜெபித்து விட்டு போக வேண்டும்.
Du musst zu Hause beten vorher.
ஆண்டவரே, இன்று நீர் என்னோடு பேச வேண்டும்.
Gott, du musst heute mit mir reden.
உன்னுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன்.
Ich bin bereit, deinem Wort gehört zu
geben. தீர்க்க தரிசன மூலமாக பேசு.
Rede mit mir durch Prophetien.
போதகரின் பிரசங்கத்தின் மூலமாக பேசு.
Rede mit mir durch die Predigt vom Pastor.
என்று ஜெபித்து தாகத்தோடு தான் நான் விசுவாசியாக இருந்த பொழுது சபைக்கு வந்திருக்கிறேன்.
Und genau so habe ich immer gehandelt und bin in die Gemeinde gekommen.
அப்பொழுது என்னுடைய போதகர் பிரசங்கிக்கும் பொழுது என்னுடைய தவறுகளை குத்தி காட்டவில்லை, சுட்டி காட்டி இருக்கிறார். ஆமே.
Und als ich so gebetet hatte, predigte der Pastor auch und dadurch wurden meine Sünden mir klar und offenbar.
தன் இதயத்தை ஆயத்தப்படுத்தாமல் இங்கு வருகிறவனுக்கு போதகருடைய பிரசங்கம் குத்தி காட்டுவதாக தெரியுமே தவிர சுட்டி காட்டுவதாக தெரியாது.
Und derjenige, der sich nicht vorbereitet auf diesen Gottesdienst, der würde so etwas natürlich als das ganz anderes sehen. Der würde nicht Gehör schenken.
தன்னுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற மனிதனுக்கு போதகருடைய பிரசங்கம் குத்தி காட்டுவதாக அல்ல, எங்கள் தவறை சுட்டி காட்டி எங்களை சீர்திருத்துவதாக இருக்கும்.
Und jemand, der sein Herz schon vorbereitet auf diesen Gottesdienst, der wird ihm Gehör schenken, und zwar dem Wort.
ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே,
daher meine lieben Brüder und Schwestern,
Jesus சீக்கிரம் வரப்போகிறார்.
Jesus kommt wieder zurück.
அதற்கான அடையாளங்கள் இயற்கையில் நடைபெறுகிறது.
Dafür gibt es sehr viele natürliche Zeichen.
உலகத்தில் நடைபெறுகிறது.
Passieren auf dieser Welt.
சபையில் நடைபெறுகிறது.
Zeichen passieren auch in der Gemeinde.
கடைசி காலத்தில் அநேகர் பணப்பிரியராயும் தற்பிரியராயும் எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். எல்லாம் இப்ப நடக்குது.
So in der letzten Zeit werden viele habgierig sein und werden auch selbstverliebt
sein. Jesus யாருக்காக வரப்போகிறார்? இயேசு யாருக்காக
வரப்போகிறார்?
அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகத்தான் என் இயேசு
வரப்போகிறார்.
திருடனை போல் வரப்போகிறார்.
திருடன்
எதுக்கு வருவான்?
Warum kommt ein Dieb?
பழைய சிலிப்பரை தூக்கிட்டு போகவா?
Er kommt dir die Schuhe zu vielleicht zu
schieben.
So, wenn ein Dieb in eine Wohnung reinplatzt, dann guckt er, was ist hier wertvoll.
அதே போல இயேசு வரும் பொழுது விலைமதிப்புள்ள விசுவாசிகளை எடுத்துக்கொள்ள வருகிறார். யார் அந்த விலை மதிப்புள்ள விசுவாசிகள்? வசனத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற அவருடைய
பிள்ளைகள். Wer sind die wertvollen Kinder, die ich mitnehmen kann? Und wer sind die wertvollen Kinder? Diejenigen, die nach seinem Wort, die seinem Wort zuhören und sich danach richten und ihr Leben komplett danach richten.
அன்புள்ளவனாய் இருப்பான். நாலாவது, தேவனால் பிறந்தவர் என்ன செய்வான்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடப்பான். ஐந்தாவது, தேவனால் பிறந்தவனை இருக்க வேண்டிய அச்சடையாரம். மூன்று
யோவான்
பதினோராவது அதிகாரம், பதினோராவது வசனம், முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனம். யோவான் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான்.
அமேன்.
Lieber Freund, lass dir nicht das Böse als Vorbild dienen, sondern das Gute. Wer tut das Gute, stammt von Gott.
நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தேவனால் பிறந்திருக்கிறான். இந்த அச்சடையாளம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதா?
நீ உன்னுடைய
அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு விசுவாசியாக இருக்கின்றாயா?
Bist du in deinem täglichen Leben ein Christ, der anderen Menschen hilft und Gutes tut?
இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு மாதிரி வாழ்க்கையை காண்பித்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்.
Jesus auf dieser Welt lebte, er führte ein vorbildliches Leben und er war jemand, der immer Gutes getan hatte.
அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாக.
Lass uns Apostel Kapitel 10 Vers 38 lesen.
சீக்கிரம்.
இயேசுவை
பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும்
அவர் நன்மை செய்கிறவராய்
பிசாதின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார்.
சுற்றி திரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
Vers 39, bitte.
Jetzt, Jesus von Nazareth wurde von Gott mit dem Heiligen Geist gesalbt und mit Kraft erfüllt und zog dann im ganzen Land umher, tat Gutes und heilte alle, die der Teufel in seiner Gewalt hatte, denn Gott war mit ihm.
நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தேவனால் பிறந்திருக்கிறான்.
So, derjenige, der Gutes tut, der ist durch Gott geboren.
நன்மை செய்கிற சந்தர்ப்பம் எப்பொழுதும் நமக்கு கிடைக்காது.
Wir kriegen nicht immer diese Situation, diese Möglichkeit, Gutes zu tun.
நமக்கு என்னென்ன சந்தர்ப்பங்களில் நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாமல் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும்.
So immer wenn wir die Möglichkeit haben, Gutes zu tun, dann müssen wir auch das Gute tun.
யாக்கோபு 4:17 சொல்லுது, வாசிக்க வேண்டாம்.
யாக்கோபுஸ் 4:17, போட் நிச்சு லீஸ்.
ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை அவன் செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம்.
Wenn einer weiß, dass er Gutes tun, also wenn einer weiß, der muss Gutes tun, aber es nicht tut, dann ist das eine Sünde.
Also kudarna sambhavam dann aishwaryavanum lazaru.
Und dafür gibt's ein Beispiel, und zwar der reiche Mann und Lazarus.
Aishwaryavan bhojana priya nalla saapitta.
Der reiche Mann, der hat richtig gut gegessen.
Lazaru mesaiki keela ukkandirukran parukaiya vilunda parukaiya tha saapidrane thavara தான் சாப்பிட்ட போஜனத்திலே அவனுக்கு அவன் பகிர்ந்து கொடுக்கவில்லை.
Der aß immer von den Krümeln, die von dem Reichen seinen Tisch runterfielen.
Lazarus variyavanaga alukku vastrathai udithirukran vaasalatha ukandirukran aishwaryavan aadambaramana udupu udithirukran anda tarithiranagiya Lazarusai avan nanmai seiya Lazarusukku nanmai seiyala udupum kudukala saapadum kudukala.
So der Lazarus, der arme, der saß vor der Tür und er hatte zerfetzte Klamotten, keine richtigen schönen Klamotten, aber der reiche Mann, der hatte alles.
Aishwaryavanukku nanmai seiya sandarpam kidaitum நன்மை செய்யாததினால் ஆதிசுக்கு போனான், லாசரு பரதீசுக்கு போனான்.
Dieser reiche Mann, der hatte die Möglichkeit, Gutes zu tun, aber hat diese Chance nicht beim Schopfer gepackt und deswegen musste er in die Hölle wandern.
லாசரு ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான்.
Und Lazarus landete auf dem Schoß von
Abraham. நல்லா கவனிங்க.
Und achtet genau drauf.
உனக்கு நன்மை செய்யற சந்தர்ப்பங்களை ஆண்டவர் தருகின்ற பொழுது,
wenn Gott dir immer die Möglichkeit gibt, Gutes zu tun,
அதை செய்யாவிட்டால்,
wenn du es nicht tust,
அது உனக்கு பாவம்.
wird das zu einer Sünde. Ich möchte ein Beispiel.
ஒரு சகோதரி என்ன கதைத்த பொழுது அந்த சகோதரி பெருமையாக சொன்னார் என்னிடம் 150 சாரி இருக்கு பாஸ்டர்.
So eine Frau mit der sprach, die sagte sehr stolz, ich habe 150 saris.
வருஷத்திலே 365 நாள்.
So ja haben wir 365 Tage.
150 ரெண்டு நாளைக்கு ஒன்று உடுத்துவாங்களோ.
Das heißt 150, das heißt vielleicht am Tag.
வீட்ல இருக்காங்க ஃபங்க்ஷன் இருந்திருதா ஒருக்கா வருது. இதென்னதுக்கு 150 சாரி என்று நான் யோசித்தது உண்டு.
Ich habe überlegt, warum hat die überhaupt so viele saris?
அப்ப டிவில ஒரு புரோகிராம்ல காட்டுறாங்க தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மரணித்து விட்டார் அவர் வீட்டை போய் காட்டுற நேரம் 1000 மேல 2000 சாரிகள் அங்க இருக்கு அதை காட்டுறேன் 1000 மேல 2000
Also, dann habe ich eine Nachricht gesehen, dass Jailalitha, die Präsidentin, gestorben ist und da hat man wohl 2000, die hatte wohl 2000
Saris.
So, ich fragte mich, warum hat Jailalitha wohl so viele Saris?
Oru naalaiki moondru vaibhavam endru vaipame kaalaiyil oru official work, pagala oru naalaiki moondru saarina 365 into 3
Wenn ich sogar so kalkulieren würde, 3 Saris am Tag und mal 365, dann kommen wir vielleicht auf 1100 hin. Warum hat sie über 2000?
அநேக கிறிஸ்தவ பெண்களும் அலுமாரியில எனக்கு தெரியும் எத்தனையோ சாரிகள் வைத்திருக்கிறேன்
Ich weiß auch, sehr viele christliche Frauen heutzutage haben in ihren Schränken sehr viele Saris. Sie wissen selber nicht, wofür.
இப்ப இன்னொரு அம்மாவை நான் காட்டுகிறேன்
அன்னை
திரேசா
Die Mutter Teresa
அவட சரித்திரத்தை நீங்க படித்திருந்தா
Kennt ihr ihre Historie
ஒரு வாளி ரெண்டு சாரி அதுதான் அவட சொத்து ஒரு வாளியும் 1 bucket 2 saris
Und alles was sie hatte war ein Eimer und 2 saris
ஒரு சாரியை துவைத்து காய போடும் பொழுது
Wenn sie die eine Sari gewaschen hat
மற்ற சாரியை அந்த அம்மா உடுத்தி கொள்வார்கள்
Hat sie die andere angezogen
அந்த சாரி அழுக்கடையும் போது துவைத்து காய போட்டு காய்ந்த சாரியை உடுத்துவாங்க
Wenn sie das was sie angezogen hatte waschen möchte dann hat sie bereits
அதுதான் அவங்க சொத்து
Das war ihr Hab und Gut
One bucket கழுவுறதுக்கு
Ein Eimer um zu waschen
2 saris
Und 2 saris
அந்த அம்மா இந்த பக்கம் ஜெனரிதா இந்த பக்கம் நீங்களும் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போவீங்களோ சரியா கடைசியில யாருக்கு நோபல் பரிசு கிடைத்தது திரேசாக்கு தான் கிடைச்சது அதே மாதிரி என்னத்தை சேர்த்து வச்சு மற்றவங்களுக்கு நன்மை செய்யாம சேர்த்து வச்சாலும் பரலோகத்துக்குள்ள போறவன் நன்மை செய்கிறவனே ஆமென்
Egal was du dir aufsammelst an Hab und Gut, wenn du nichts Gutes tust für deinen Mitmenschen, dann kannst du nicht in den Himmelreich kommen. Ich möchte nicht über Stolz um meine Frau reden. Aber meine Frau hat eine gute
Eigenschaft. Sie
schickt immer, wenn Dezember anbricht, immer 12 Saris raus
an
Menschen, die denen halt was fehlt.
Ihr braucht
nicht zu denken, dass was sie nicht also gebrauchte, sondern gute Saris gibt es immer
raus.
Und ich fühle mich manchmal so komisch, warum gibst du immer diese neuen Saris? Meine Frau hat gesagt, nur wenn ich hier gebe, bekomme ich von Gott.
லோத்துட மனைவி தெரியுதுன எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு விட்டுட்டு ஓடுனா எல்லாத்தையும் யோசிக்கா வீட்டு பொருட்களை திரும்பினா உப்பு துணான் மாறினா
Wir kennen ja Lots Frau, sie hatte alles aufgesammelt, Hab und Gut, die sollte weglaufen, aber sie hatte darüber immer nachgedacht und drehte sich um, wurde zu einer Salz.
நன்மை செய்ய எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதா நன்மையே செய்து விடுங்க.
Immer wenn ihr die Möglichkeit habt, Gutes zu tun, dann macht es.
அவன் தான் தேவனால் பிறந்தவன்.
Nur so einer ist von Gott geboren.
இப்ப பாருங்க, பைபிள் அழகான ஒரு உதாரணம் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல சமாரியன் அவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் போகிறான் நல்ல
சமாரியன்
தனக்கு தேவையான எண்ணெய்
தனக்கு
தேவையான திராட்சை ரசம்
தனக்கு
தேவையான பணம்
Das, was er braucht an Geld,
தன்னுடைய கழுதையிலே ஏறி
auf seinem Esel,
தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு
er nahm seine Klamotten,
அவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு வியாபாரத்துக்கு போயிருக்கலாம் அவன் தன்னுடைய நோக்கத்துக்காக போகிறான்
dieser gute Samariter, der hatte ein Ziel, der ist für eine andere Angelegenheit gereist,
வழியிலே நன்மை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு
so auf dem Weg hatte er die Möglichkeit, etwas Gutes zu tun.
ஒரு மனிதன் இருக்கிறான்
da war ein Mensch, lag verletzt auf dem Boden.
என்னுடைய பணம் தானே நான் எப்படி செலவழிக்கிறது அவனுக்கு
என்னுடைய
எண்ணெய் தானே நான் வியாபாரத்துக்கு என்ன கொண்டு
போறேன் என்னுடைய
தேவைக்கு கொண்டு நான் எப்படி அவனுக்கு செலவழிக்கிறது
என்னுடைய
பாவனைக்கு திராட்சை ரசம் நான் எப்படி அவனுக்கு குடிக்க கொடுக்கிறது
என்னுடைய
கழுத நான் எப்படி அவனுக்கு
கொடுக்கிறது
பாத்தீங்களா நல்ல ஒரு உதாரணம் தன்னுடைய திராட்சை ரசத்தை கொடுத்தான் தன்னுடைய எண்ணெயை கொடுத்தான் தன்னுடைய வஸ்திரத்தினால் கட்டினான் அவனுடைய கழுதையில் அவனை ஏற்றி இவன் நடந்து போறான்.
So ein gutes Beispiel, seht ihr, er hat sein Wein gegeben, sein Öl gegeben, er hat sein Geld gegeben und er hat ihn auf seinen Esel gesessen, also ihn darauf transportiert und er ist selber gegangen.
சத்திரத்தில் சேர்த்து தன்னுடைய பணத்தை கொடுத்து திருப்பி சொல்றார், திருப்பி வரும் பொழுது கூட செலவழிக்க
தன்னிடத்தில்
இருந்து இருப்பதை பிறனுக்கு கொடுப்பவனே தேவனால் பிறந்தவன், பிறரிடத்தில் இருந்து உறிஞ்சி வாங்குபவன் பிசாசினால்
பிறந்தவன். Der hat alles, was er besaß, für die anderen gegeben, von sich aus. Und er hat nicht von anderen das Hab und Gut aufgesorgt.
Daher,
meine lieben Brüder und Schwestern,
Vedatile Roma 2:10 vasikka vendam, Yudaro Kreikaro nanmai seiyum bolude avargalukku kanamum magimaiyum paralogathil undaiyum.
In Römer 2 steht folgendes, egal ob Römer oder Juden, derjenige, der Gutes tut, der kriegt Ehre.
Nanmai seiya engengala sandarpam kidaikirado nanmaiya seidhu vidunga. பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் சேர்க்கும் பொக்கிஷம் அதுதான்.
Ich sage euch, immer wenn ihr die Möglichkeit habt, Gutes zu tun, dann tut es, denn das ist ein etwas euer wahrhaftiges Hab und Gut, das ihr im Himmel aufsammelt.
ஆறாவது அட்சடையாளம்.
Als sechste Eigenschaft.
தேவனால் பிறந்தவனுக்கு இருக்க வேண்டிய ஆறாவது அட்சடையாளம்.
Die sechste Eigenschaft, die ein Christ haben sollte.
1 Johannes 5. அதிகாரம்.
1 Johannes Kapitel 5.
1 Johannes 5. அதிகாரம்.
1 Johannes Kapitel 5.
18வது வசனம்.
Vers 18 bitte.
பாருங்க.
தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம்.
அதை நாங்க பார்த்துட்டோம். தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம்.
தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான்.
தேவனால் பிறந்தவன் எப்பொழுதும் தன்னை, தன் ஆத்துமாவை, தன் சரீரத்தை, தன்னுடைய ஆவியை காத்துக் கொள்கிறவனாய் இருப்பான். தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான். பொல்லாங்கன் பிசாசு அவனை தொட முடியாது. ஆமென்.
Wir wissen, dass jemand, der aus Gott geboren ist, nicht sündigt, denn der Sohn Gottes hat seine schützende Hand über ihn, so dass der Böse, der Teufel, ihm nicht schaden kann.
தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்ளுகின்றான்.
So derjenige, der von Gott geboren ist, er schützt sich.
பிசாசு அவனை தொட முடியாது.
நீ
தேவனால் பிறந்தவன் என்றால் நீ உன்னை காத்துக் கொள்கிறவனாய் இருக்க
வேண்டும்.
உன்னுடைய ஆத்மா வாழ்க்கை கரைபடாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ள
வேண்டும்.
நல்லா கவனிங்க.
Achte genau.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது.
Ihr dürft nicht mit den Ungläubigen vermischt werden.
ரட்சிக்கப்படாதவர்களின் மூலமாய் உங்களை தீட்டுப்படுத்தாதீங்க.
Macht euch nicht unrein mit den Ungläubigen.
நல்லா கவனிங்க.
Achte genau bitte drauf.
Friendship wäre, Fellowship wäre.
So Freundschaft ist was anderes und Gemeinschaft ist was anderes. நாங்க
மத்தவங்களோட ஃப்ரெண்டா இருந்தா தான் கோஸ்பல் சொல்ல முடியும்.
So wir können ja nur die frohe Botschaft überbringen, wenn wir Freunde haben.
இந்துக்கள், கத்தோலிக்கர்கள், இஸ்லாமியர்களோடு நான் நண்பனாக இருக்கிறேன், அப்ப எனக்கு கோஸ்பல் சொல்ல முடியும்.
So ich kann mit Hinduisten, Muslims oder was auch immer Freunde sein.
எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஆனால் எனக்கு ஃபெலோஷிப் இல்லை.
So ich habe Freunde in diesem Kreis, aber ich habe keine Gemeinschaft mit diesen Leuten.
ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க, அடுத்த வீட்ல ஒரு இந்து இருக்கலாம், நண்பர்களா இருங்க, உதவி செய்யுங்க, ஆனால் friendship fellowship ஆய் மாறும் பொழுது தான் நம்முடைய ஆத்துமா கரைபடுகிறது.
Habt ruhig Freunde, ihr könnt Freunde sein, habt Freundschaft, aber habt keine Gemeinschaft.
நீங்கள் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
Ihr könnt vielleicht aus einem hinduistischen Hintergrund kommen.
கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
Vielleicht aus einem katholischen Hintergrund kommen.
உங்கள் உறவினர்களின் திருமணங்கள், மரண காரியங்கள் வரும் பொழுது அங்கு நடைபெறுகிற பாரம்பரியங்களினால் உங்கள் ஆத்துமாவை கரைபடுத்துகிறீர்களா?
So wenn bestimmte Anlässe sind oder Feierlichkeiten von euren Verwandten und macht ihr euch dadurch unrein in dieser Gemeinschaft, wenn ihr da seid.
அவங்கள் மரணம் நல்ல காரியங்களை நாங்க போகத்தான் வேண்டும்.
So wenn zum Beispiel Beerdigung sind, ja, wir müssen dahin gehen.
ஆனால்
aber
நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள.
Wir müssen unsere Seele bewahren.
அவங்களோட ஃப்ரெண்டா இருங்க.
Seid freundlich mit denen, habt Freunde mit denen,
Freundschaft
mit
denen. Fellowshipா இருக்காங்க.
Aber bitte habt keine
Fellowshipா இருக்கணும் விசுவாசிகள் மட்டுமே.
Gemeinschaft dürft ihr nur unter Christen haben und euren Brüdern und Schwestern.
தானியேல பாத்தீங்களா?
Habt ihr Daniel gesehen?
விக்கிரக ஆராதனையில பாபிலோனுக்குள்ள தானே இருந்தான்.
Er lebte in Babylon, wo Götzendienst stattfand.
ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை.
Er hat sich nicht unrein gemacht mit diesem Essen, was auf dem Tisch des Königs lag.
ராஜ போஜனத்தினால் தீட்டுப்படாமல் தன்னை காத்துக்கொண்டானே.
Er hat sich davor bewahrt, unrein zu werden durch das Essen.
அதுக்கு பல காரணங்கள் இருக்கு.
Aber dafür gibt es sehr viele Gründe.
பழைய ஏற்பாட்டிலே விளக்கப்பட்ட மிருகங்களை அவர்கள் சமைத்து வைத்தார்கள்.
So es gab sehr viele Tiere, die Babylonier gegessen haben, die von Gott unrein
பிரமாணத்துக்கு உண்மையா இருந்தபடியால் அந்த சாப்பாட்டை சாப்பிடவில்லை.
Daniel war ehrlich zu Gott und deswegen hat er nicht dieses Essen angetastet.
எருசலேமை சுட்டெரித்து அந்த ஆலயத்திலிருந்த பாத்திரங்களை கொண்டு வந்து பாபிலோன் அரசன் பாவித்தான். அதனால் அதை பரிசுத்தமாக எண்ணி தன்னை காத்துக்கொண்டான்.
So diese ganzen Gerätschaften, die der Babylonier König von Jerusalem aus dem Tempel Gottes genommen hatte, die war heilig und Daniel hat sich davor bewahrt, diese Gerätschaften anzurühren.
நேபுகாத்நேச்சாருடைய சிலையை வணங்க சொன்ன பொழுது எல்லா யூதர்களும் வணங்கிய பொழுதிலும் Shadrach, Meshach, Abednego, தங்கள் ஆத்துமாவை காத்துக்கொண்டார்கள்.
So als dieses Gesetz erlassen worden ist, vor der Statue von König Nebukadnezar vorhin auf Knie zu fallen und anzubeten, da haben sich Shadrach, Meshach und Abednego sich davor geschützt und haben nur ihrem Gott die Loyalität gezeigt.
தேவனால் பிறந்தவன் எக்காரணம் கொண்டும் தன்னுடைய ஆத்துமா தன்னுடைய சரீரம் ஆவியை கரைப்படுத்துவதற்கு அல்லது தீட்டுப்படுத்துவதற்கு ஒரு நாளை இடம் கொடுக்காமல் தன்னை காக்கிறவனாய் இருக்க வேண்டும்.
Jemand, der von Gott geboren ist, der bewahrt seinen Körper, Geist und Seele und bewahrt sich davor, unrein zu werden vor Gott.
இப்ப பாருங்க.
Schaut jetzt nochmal.
ஒரு படகு தண்ணீர்ல மிதந்து கொண்டிருக்கிறது.
Ein Boot schwimmt auf Wasser.
படகு தண்ணீரில் மிதப்பது தவறில்லை.
Es ist nicht falsch, dass ein Boot auf Wasser schwimmt.
ஆனால் அந்த தண்ணீர் எல்லாம் படகுக்குள்ள வந்தா தான் பிழை.
Aber nur es ist falsch, wenn das Wasser in das Boot reinkommt.
தண்ணீர் எல்லாம் படகுக்குள்ள வந்தீனா படகு அமிஞ்சிரும்.
Wenn das Wasser ins Boot kommt, dann sinkt das Boot.
பாவமும் அசுத்தமும் அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் நாம் படகுகளாக ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம்.
So wir leben
in der Welt, படகுகளாக ஜீவிக்கிறோம்.
So wir sind wie dieses Boot und schwimmen auf das Wasser. Also das Wasser steht für Sünde und Ungerechtigkeit dieser Welt.
அந்த பாவம் அசுத்தம் அக்கிரமம் எங்களை வாழ்க்கை படகுக்குள் புக ஆரம்பித்தால் உள்ளுக்குள்ள லீக் ஆகி ஒரு சின்ன துவாரம் இருந்தா வந்துடும். அதுக்குள்ளால வந்துச்சுன்னா எங்களை ஆன்மீக வாழ்க்கை படகு கீழே போய்விடும்.
Also wenn diese Sünde, Ungerechtigkeit, Böse, also das Wasser durch einen Leck oder durch einen Spalt in das Boot reinkommt, dann versinken wir halt in dieser Welt und in dieser Sünde.
ஆகவே ஆத்துமா கரைப்படாதபடி நம்முடைய மனசாட்சி கரைப்படாதபடி தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான்.
So damit unsere Seele nicht unrein wird, unser Gewissen nicht unrein wird, müssen wir uns bewahren.
நல்லா கவனிங்க.
Achtet genau darauf.
நீ எந்த வைபவத்துக்கு போனாலும்,
egal wo ihr hingeht,
எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும்,
egal zu welchen Anlässen,
எந்த கலை விழாக்கு போனாலும்,
egal zu welchen Feierlichkeiten,
எந்த கலாச்சார நிகழ்ச்சிக்கு போனாலும்,
egal zu welchen kulturellen Veranstaltungen,
நண்பர்கள் கூப்பிடலாம், உறவினர்கள் கூப்பிடலாம்,
eure Freunde können dich dort einladen oder Verwandte,
திருமண வீட்டுக்கு போனாலும்,
oder auch Hochzeiten,
மரண வீட்டுக்கு போனாலும்,
oder Beerdigungen,
இந்த வசனத்துக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக,
gegen das Wort Gottes,
உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்தாதபடி நீங்கள் உத்தம சாட்சிகளாக அந்த இடங்களில் வாழ்ந்து காட்ட வேண்டும்.
Du musst so leben, dass du nicht dass deine Seele unrein wird.
அப்பொழுது உங்களை பார்த்து நமது கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
Genau dann bist du ein Beispiel und diese Menschen werden auf dich schauen und können dann zu Christus kommen.
ஏழாவது அச்சடையாளம்.
Die siebte Eigenschaft.
கடைசியாக வரப்போ ஏழாவது அச்சடையாளம்.
Letztes.
ஒருவன் தேவனால் பிறந்தவன் என்றால்,
wenn jemand durch Gott geboren ist,
ஒருவன் தேவனால் உண்டானவன் என்றால்,
wenn jemand durch Gott erschaffen wurde,
அவனுக்குள் இருக்க வேண்டிய அச்சடையாளம்,
muss er folgendes besitzen.
வாசிப்போம் 1 யோவான் 5 அதிகாரம் 1 வசனம்.
1 Johannes Kapitel 5
இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும்,
இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், கொஞ்சம் நிலங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அப்படி ஏற்றுக்கொண்ட எவனும்
தேவனால் பிறந்திருக்கிறான்,
தேவனால் பிறந்திருக்கிறான்,
பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும்,
பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும்,
அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான்,
அவரிடத்தில் பிறப்பிக்கிறவரிடத்தில் அன்பு கூறுகிறான். இயேசுவை விசுவாசிக்கிறவன், முழு மனதோடு விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான்.
Jeder, der glaubt, dass Jesus der von Gott gesandte Retter, der Christus ist, ist aus Gott geboren. Und ein Kind, das Gott seinen Vater liebt, liebt auch seine Geschwister, die andere Kinder dieses Vaters.
நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. இயேசுவை விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான்.
Wer an Jesus glaubt, der ist von Gott geboren.
இப்போ 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனத்தை வாசியுங்க.
Jetzt lest nochmal Kapitel 5, Vers 4.
தேவனால் பிறப்பதெல்லாம்,
தேவனால் பிறந்த நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்,
உலகத்தை ஜெயிக்கும்,
உலகத்தை ஜெயிக்க வேண்டும்.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்,
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நல்லா கவனிங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்முடைய விசுவாசமே முக்கியம். ஆமென்.
So derjenige an Jesus glaubt, der ist von Gott geboren, und wer von Gott geboren ist, er überwindet die Welt. Und wer überwindet die Welt? Und zwar diejenigen, und so mit dem Glauben kann man den Sieg erreichen. Das heißt, mit dem Glauben kann man die Welt überwinden.
Und Johannes 5 und Johannes 5 4 ரெண்டு வசனங்களையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். Und Johannes 5 1 und Johannes 5 4.
1. Johannes 5:1 und 1. Johannes 5:6.
இயேசுவை விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான்.
Wer glaubt, dass Jesus der Christus ist, der ist von Gott geboren.
தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்க வேண்டும்.
Derjenige, der von Gott geboren ist, er muss die Welt überwinden.
அந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்முடைய விசுவாசமே முக்கியம்.
Um die Welt zu überwinden, brauchen wir halt den Glauben.
Right. உலகத்தை ஜெயிப்பதற்காக நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம்.
Wir sind geboren von Gott, damit wir die Welt besiegen können, überwinden.
உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும்.
So unser Glaube muss sehr groß sein und stark sein, damit wir die Welt überwinden.
மத்தேயு 15 அதிகாரம் 28 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்.
In Matthäus Kapitel 15
வாசிக்க தேவையில்லை, நான் வாசிக்கிறேன். 15:28
ஸ்திரியே
உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி ஆண்டவர் அந்த கானானிய ஸ்திரியின் விசுவாசத்தை பாராட்டுகிறார்.
Jesus sagt, Frau, dein Glaube ist sehr groß.
தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தை ஜெயிப்பதற்கு அவர்களுக்குள்ள பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும்.
So diejenigen, die von Gott geboren sind, die müssen die Welt überwinden und wer diejenigen, die Welt überwinden wollen, die brauchen Glaube.
இன்றைய வாழ்க்கை விசுவாசத்திலே கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறதா?
So ist dein Leben aufgebaut durch den Glauben.
உலகத்தை தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
So wir sind geboren von Gott und sind berufen, um die Welt zu überwinden.
பைபிள்ல வந்து உலகம் என்கிற வார்த்தைக்கு மூன்று அர்த்தம்.
So in the Bible gibt es drei Bedeutungen für das Wort die
Welt. ஒன்று ஆண்டவர் படைத்த உலகம்.
Einmal die Welt, die Gott erschaffen hat.
மரம் செடி கொடி புல் பூண்டு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் நிறைந்த ஒரு உலகத்துக்கு உலகம் என்று தான் சொல்லப்படுகிறது.
So Sterne, Himmel, Gras, was auch immer, Blumen, das ist die Welt, die Gott erschaffen hatte, diese Welt.
உலகத்தில் உள்ள மக்களையும் உலகம் என்று தான் சொல்லுகிறார்கள்.
Und die Menschen, die in der Welt leben, sagt man auch.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் உள்ள மக்களில் அன்பு கூர்ந்தார்.
So in Johannes 3:16 steht doch, dass Gott, der Vater, seinen eingeborenen Sohn der Welt gab, damit diejenigen, die an ihm glauben, das ewige Leben erlangen können und hat diese Welt so sehr geliebt.
இயற்கை உலகமும் உலகம் தான்.
Die natürliche Welt ist auch Welt.
உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்வது உலகத்தில் உள்ள மக்களும் உலகம் தான்.
So die Welt, also beziehungsweise die Menschen, die nicht nach seinen Geboten leben, das ist auch die Welt.
யோவான் சொல்கிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களே அன்பு கூராதிருங்கள். அந்த உலகம் என்னென்றால் பிசாசு ஆபாச ஆசை இச்சைகளை நிரப்பி வைத்திருக்கிற அந்த உலக காரியங்களுக்கு நாம் அடிமைப்படாமல் அதை எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்க
வேண்டும். ஜெயமுள்ள
ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார்.
Gott hat uns berufen, damit wir ein siegreiches Leben führen können.
திருப்பி போகிற ஒரு வாழ்க்கைக்கு அல்ல.
Nicht als ein Leben auf Abwegen.
முன்னேறி செல்வதற்கான ஒரு வாழ்க்கை.
Ein Leben auf Fortschritt.
அந்த அசுத்தம் நிறைந்த ஆபாசம் நிறைந்த அநீதி நிறைந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும்.
Damit wir diese ungerechte, sinnvolle, boshaftige Welt überwinden können, brauchen wir den Glauben.
வெளிப்படுத்தலை நீங்க பார்க்கலாம்.
Ihr könnt das in der Offenbarung lesen.
ஜெயம் கொள்ளுகிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான்.
Derjenige, der den Sieg erlangt, er wird von dem Baum der Erkenntnis, vom Baum des Lebens essen.
ஜெயம் கொள்ளுகிறவருக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன்.
Und derjenige, der den Sieg erreicht, dem werde ich von dem lebendigen Manna geben zu essen.
நான் என் பிதாவோடு சிங்காசனத்தில் இருப்பது போல ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட இருப்பான்.
Wie ich neben dem Vater auf dem Thron sitze, so wird auch derjenige, der den Sieg erlangt, auch sitzen.
ஜெயம் கொள்ளுகிறவனை ஆலயத்தின் தூணாக்குவேன்.
Derjenige, der den Sieg erreicht, den werde ich als eine feste Säule machen in der Gemeinde. Derjenige, der den Sieg erlangt, dem werde ich jede Macht geben.
ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
Gott hat dich berufen für ein siegreiches Leben.
விழுந்து விழுந்து எழும்பாதே.
Fall nicht immer wieder runter und steh.
பொய் சொல்ல மாட்டேன் தீர்மானம் எடுத்தா கடைசி வரைக்கும் பொய் சொல்லாமல் வாழ்.
Wenn du entschlossen bist, nicht zu lügen, dann lüg auch nicht.
களவெடுக்காம என்று சொன்னா ஒரு காலம் களவெடுக்க கூடாது.
Wenn du sagst, ich möchte nicht mehr stehen, dann darfst du auch bis zum Schluss nicht mehr stehen.
இன்னொருவரின் பொருளை அவருடைய அனுமதி இல்லாமல் நீ வைத்திருக்க கூடாது.
Du darfst nicht ohne das Einverständnis von dem anderen seine Gerätschaften oder seine das, was ihm gehört, behalten.
சில விசுவாசிகள் பார பொய் சொல்றதுல ஜெயம் இல்ல.
So ihr wisst ja, beim Lügen haben die keinen
Pastor, எல்லாத்தையும் விட்டுட்டா பாஸ்டர் சில நேரம் நான் பொய் சொல்றேன் பாஸ்டர் எனக்கு.
Manche sagen, ich habe alles gelassen, Pastor, aber ich lüge noch ein bisschen.
ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
Aber Gott hat dich berufen für ein siegreiches Leben.
கடவுள் மீது பெரிய விசுவாசத்தை நீ வைக்கும் பொழுது.
Habt ein großes Vertrauen in Gott.
உதவி செய்வார்.
Dann wird Gott euch auch helfen.
திரும்புகிற ஒரு வாழ்க்கை அல்ல.
nicht ein Leben auf Abwägen,
sondern
ein Leben, das stetig
vorangetrieben wird.
Wir müssen die Welt besiegen.
உலகத்திலிருந்து உண்டான கண்களின் இச்சையை ஜெயிக்க வேண்டும்.
Du musst diese Gelüste besiegen.
மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்க வேண்டும்.
Die fleischlichen Gelüste musst du besiegen.
ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க வேண்டும்.
Du musst deinen Stolz besiegen.
இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள்.
Die sind alle durch die Welt erschaffen.
இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல.
Die sind nicht durch den Vater entstanden.
அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக தேவனால் பிறந்த நாம் எல்லோரும்
So, Amen. Lass uns diesen Sieg über die Welt durch den Glauben an Jesus Christus erlangen.
So,
ich habe euch 7 Eigenschaften genannt.
So,
ihr wisst selber, an welcher Stelle ihr
verstanden habt.
Manche sagen vielleicht, 6 habe ich Pastor, aber ein einziger
fehlt.
Vielleicht sagt einer, 5 habe ich, aber 2 fehlen mir. Es gibt sehr viele Stellen. Aber Gott möchte dir gnädig sein. Er möchte deine Schwachstelle zu einem starken Punkt machen.
சோர்ந்து போகாதே.
Werde nicht schwach.
மனம் கலங்காதே.
Werde nicht traurig.
ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார்.
Derjenige, der den Sieg erlangt hat, ist mit uns.
நீ தேவனால் பிறந்தவன் என்பதை, இயேசுவின் இரத்தத்தினால் நீ பிறந்தவன் என்பதை இந்த அச்சடையாளங்கள் காட்ட வேண்டும்.
So diese sieben Eigenschaften müssen in deinem Leben zeigen, in deinem Leben zeigen, dass du durch Gott geboren bist, durch das Blut Jesus Christus geboren bist.
Number 1. நீ தேவனால் பிறந்தவன் என்றால் இந்த உலகத்தின் நீதியின் மேல் பசிதாகம் இருக்க வேண்டும், நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டும், நீதியான காரியங்களை செய்ய வேண்டும்.
So Nummer 1, wenn du wirklich durch Gott geboren bist, dann musst du Durst nach der Gerechtigkeit Gottes haben.
Number 2, நீ தேவனால் பிறந்தவன் என்றால் யோசேப்பை போல பாவத்தை தள்ளிவிட்டு பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும்.
Nummer 2, stoße die Sünde von dir ab, so wie Josef es getan hatte.
3, நீ தேவனால் பிறந்தவன் என்றால் உன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும், சக விசுவாசியிடம் அன்பு கூற வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, மாயமான அன்பு இருக்கக்கூடாது, சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் விசுவாசித்து சகலத்தையும் நம்பி நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்க வேண்டும்.
So Nummer 3, hab lieb mit deinem Bruder und Schwestern, also liebe deine Geschwister und es darf keine scheinheilige Liebe sein.
Nummer 4, நீ தேவனால் பிறந்தவன் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற உத்தம கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும்.
Nummer 4, schenke Gehör dem Wort Gottes und richte dein Leben danach.
Nummer 5, நீ தேவனால் பிறந்தவன் என்றால் உனக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ நீ நன்மை செய்கிறவனாய் இருக்க வேண்டும்.
Nummer 5, immer wenn du die Möglichkeit hast, Gutes zu tun, dann tu Gutes. Darin beweist du dich als Gottes Kind.
Nummer 6, நீ தேவனால் பிறந்தவன் என்றால் உன் ஆத்துமாவை எப்பொழுதும் கரைபடாதபடி உன் சரீரத்தையும் இதயத்தையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கரைபடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் காத்துக்கொள்கிறவனாய் இருக்க வேண்டும்.
Nummer 6, bewahre deinen Körper, Geist und Seele vor jeglichen Situationen, die dich unrein machen können.
7, நீ தேவனால் பிறந்தவன் என்றால் உலகத்தின் ஆசாபாசங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவன் மீது வைக்கும் பெரிய விசுவாசத்தினால் அந்த ஜெயத்தை நீ பெற்றால் நீ தேவனால் பிறந்தவன்.
Nummer 7, besiege die ganzen Begierde dieser Welt, Habsucht, Gier oder was auch immer. Du musst den Sieg erlangen und dann darin können wir uns beweisen, dass wir Kinder Gottes sind und durch ihn geboren sind. Jetzt überlege, prüfe dich selbst. Für wen bist du geboren? Du bist für deine Eltern geboren, das ist die Wahrheit. Aber die zweite Geburt, bist du für den Teufel geboren oder für Gott geboren? So, eines der beiden muss passieren. So, Gott möchte, dass du für ihn, durch ihn geboren bist.
வார்த்தையை கேட்டுட்டோம், அர்ப்பணிப்பின் ஊழியத்துக்குள்ள வாரம்.
Jetzt müssen wir uns zu dem Wort hingeben.
வார்த்தையின் ஊழிய முடிஞ்சிட்டு அர்ப்பணிப்பின் ஊழிய எங்களை இந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்க போகிறோம்.
So jetzt müssen wir uns dem Wort Gottes widmen.
எல்லாரும் எழுமினீங்க?
Lass uns alle aufstehen.
கண்களை மூடுங்க.
Lass uns die Augen schließen.
யாரு யாரை பார்க்க வேண்டாம்.
Lass uns nicht einander anschauen,
sondern in die Augen.
Prüft euch selbst, an welcher Stelle ihr schwach seid. Von den 7 Eigenschaften, die ich genannt habe, welche fehlt in eurem Leben? Es ist egal, an wie vielen Punkten ihr schwach seid, aber schaut auf Gott. Gott wird euch stärken. Gott wird euch salben.
Parshuttavin vallamaiyai tharuvar.
Er wird durch die Kraft des Heiligen Geistes
gehen.
தருவார்.
நீ தேவனால் பிறந்தவன் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க
வேண்டும்.
நீ இயேசுவின் ரத்தத்தினால் பிறந்தவன் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க
வேண்டும்.
எந்தெந்த காரியத்தில் நீ வீக்கா இருக்கிறாயோ,
egal an welcher Stelle du schwach bist,
அந்தந்த இடத்திலே கர்த்தருடைய பலப்படுத்த
விரும்புகிறார்.
ஏழு காரியங்களை கர்த்தர் உன்னோடு பேசினார்.
Sieben Dinge hat dir Gott
gezeigt. ஏழு காரியங்களை காண்பித்தார்.
Sieben Dinge hat dir Gott gezeigt.
ஏழும் இருந்தால்தான்,
nur wenn du diese sieben hast,
தேவனுக்கு பிறந்தவர்,
bist du von Gott geboren.
குறைவுள்ளவர்களே ஆண்டவரை நோக்கி திரும்புங்கள்.
Wenn du schwach bist, dann guck den Herrn
an. மனம் திரும்புங்கள்.
Schau auf den Herrn an. Bekehre dich. Bekehre dich.
இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுங்கள்.
Sei gewaschen.
நாம்
இந்த உலகத்துக்கு
நிரூபிப்போம்,
காண்பிப்பேன். Ich möchte meiner Gemeinde zeigen, dass ich von Gott geboren bin. Lass uns hingeben.
பரிசுத்த ஆவியினால நிரம்பி எங்களை பலவீனங்களை ஆண்டவருக்கு கொடுத்து நாங்க கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். எல்லாரும் வாய்களை திறந்து உங்கள் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை, எல்லாரும் வாய்களை திறந்து உங்களை பலவீனங்களை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, மன்னியுங்க. ஆண்டவரே, உடைய ரத்தத்தாலே கழுவுங்க. ஆண்டவரே, உம்மால் நாங்கள் உண்டானவர்கள், உம்மால் நாங்கள் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் பிறந்தவங்க. ஆண்டவரே, அந்த குறையை ஆண்டவரே, எங்களுக்கு இடையே உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து நிறைவை தரும்படியாக தருகிறோம். அந்த அச்சடையாளங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மக்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, அபிஷேகத்தை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, பலத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. பலப்படுத்தி எல்லா காரியத்திலும், அந்த ஏழு காரியத்திலும் நிறைவுள்ளவர்களாக மாற பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்க, பாவரிக்கை செய்யுங்க, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுங்க, ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா.